இந்த காலை நேரத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ரோமருக்கு எழுதின நிருபம் 8:30. ரோமருக்கு எழுதின நிருபம் 8:30.
எவர்களை முன்குறித்தாரோ,
தேவன் எவர்களை முன்குறித்தாரோ
அவர்களை அழைத்தும் இருக்கிறார்,
அவர்களை அழைத்தும் இருக்கிறார்.
எவர்களை அழைத்தாரோ,
எவர்களை அழைத்தாரோ
அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார்,
அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார்.
எவர்களை நீதிமான்களாக்கினாரோ,
எவர்களை நீதிமான்களாக்கினாரோ
அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார்,
அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவருடைய திட்டத்தை இந்த இடத்தில் பார்க்கிறோம். இந்த வேத வசனத்தில் ஒரு நபருடைய வாழ்க்கையில் கர்த்தர் வரிசையாய் செய்கின்ற காரியங்கள், தேவனாகிய கர்த்தர் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறாரோ அவர்களை கர்த்தர் மகிமைப்படுத்தியும் இருக்கிறார், மகிமைப்படுத்துவார். நீங்களும் நானும் இன்றைக்கு இந்த காலை நேரத்திலே இங்கே இருக்கிறோம் என்றால் இது தற்செயலாய் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு அல்ல. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவனாகிய கர்த்தர் நம்மை முன்குறித்து தமக்கென்று நம்மை தெரிந்து கொண்டார், முன்குறித்தார். இந்த நபர் இந்த குறிப்பிட்ட காலத்திலே இங்கே வாழப்போகிற இந்த நபர் எனக்கு தேவை என்று சொல்லி கர்த்தர் உலகமே உண்டாகிறதற்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை முன்குறித்தார். அப்படி முன்குறிக்கப்பட்ட நம்மை ஏற்ற நேரத்தில் கர்த்தர் நம்மை யாரோ ஒருவரை கொண்டு நம்மை அழைக்கிறார், நீ எனக்கு தேவை என்று கர்த்தர் அழைக்கிறார். அந்த அழைப்புக்கு அந்த நபர் செவி கொடுத்து ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று அந்த நபர் ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த நபரை கர்த்தர் நீதிமானாக மாற்றுகிறார். பாவியாயிருந்த அந்த நபரை அந்த அழைப்புக்கு அவன் செவி கொடுத்து இயேசுவே நான் உம்மை பின்பற்றுகிறேன், பாவங்களை எனக்கு மன்னியும், உம்முடைய ரத்தத்தில் என்னை கழுவும் என்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது அந்த நபரை பாவி என்ற ஒரு நிலைமையிலிருந்து நீதிமான் என்கிற நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். நீதிமான் ஆக்கின பின்பு கர்த்தர் அப்படியே விட்டு விடுவதில்லை, அந்த நபரை கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. அந்த நபரை கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். இந்த உலகத்திலும் கர்த்தர் அவர்களை மகிமைப்படுத்துகிறார். இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு கர்த்தர் அவர்களை இன்னும் மகிமையாய் கொண்டு செல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் மகிமையின் மேல் மகிமை அடைவதுதான் கர்த்தருடைய சித்தம். இன்றைக்கு கர்த்தருடைய இருதயத்தை நம்ம புரிந்து கொள்ளும். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவருடைய சிந்தனை எப்படிப்பட்டது, நம்முடைய ஆண்டவருடைய நோக்கம் எப்படிப்பட்டது, என் ஆண்டவர் என்னை குறித்து என்ன நினைக்கிறார், கர்த்தரை குறித்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பல நேரத்தில் கர்த்தரை குறித்து தவறான எண்ணங்கள், தவறான அபிப்பிராயங்கள் தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நசுக்கி போடுகிறது, நாம் வளர விடாதபடி கெடுத்து விடுகிறது, நாம் ஆசீர்வாதங்களுக்குள் கடந்து வர முடியாதபடி தடுத்து விடுகிறது. கர்த்தர் ரொம்ப நல்லவர், நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நல்லவர் இல்லையா, காட் இஸ் குட் அப்படின்னு மேத்யூ சொன்ன அழகா பாட்டு பாடிடுவார், காட் இஸ் குட். அவர் ரொம்ப நல்லவர், நல்லவர் நல்லவர் நல்லவர். ஆனா நல்லவர்ங்கிறத நம்ம ஒவ்வொரு காரியத்தை நம்ம பார்க்கணும். நல்லவர் நன்மையை மட்டுமே சிந்திக்கிறார், நன்மையை மட்டுமே செய்கிறார், அவரிடத்தில் தீமையே கிடையாது. ஆனால் பிசாசு பல நேரத்தில் நம்முடைய உள்ளங்களிலே கர்த்தரை குறித்து ஒரு தவறான எண்ணங்களை உருவாக்கி நம்மையும் அப்படியே சோர்ந்து போக பண்ணிவிடுகிறார். நம்முடைய ஆண்டவருடைய நோக்கம், நீங்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள், ஓகே. இரண்டாவது, அதனால நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். யாரோ ஒருத்தரை கொண்டு கர்த்தர் உங்களை அழைத்தார், அந்த அழைப்புக்கு நீங்க செவி கொடுத்தீங்க, அதனால இப்ப நீங்க நீதிமான்களை மாறிட்டீங்க. இது மூணு நடந்திருக்கும் பொழுது கர்த்தர் மகிமைப்படுத்தாமல் இருப்பாரா? மகிமைப்படுத்துவார். ஆமென். கர்த்தருடைய விருப்பம் என்னன்னு பிள்ளைகளை இந்த உலகத்திலேயே மகிமையாய் வைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தன்னுடைய பிள்ளைகளை மேன்மையாய் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தன்னுடைய பிள்ளைகள் சிறுமைப்பட்டு மோசமான நிலைமையிலே, பரிதாபமான நிலைமையிலே, மற்றவர்களுக்கு முன்பாய் கேவலமான சூழ்நிலையிலே பரிதாபத்துக்குரிய ஒரு நபராக தன்னுடைய பிள்ளைகள் இருக்கிறது ஒருபோதும் கர்த்தருடைய சித்தம் அல்ல. நம்முடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், கனப்படுத்தப்பட வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும், மகிமைப்பட வேண்டும். இதுதான் கர்த்தருடைய விருப்பம். வேத வசனங்களை தேவ பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க நல்லா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார், நீங்கள் உயர்த்தப்படணும் விரும்புகிறார், எல்லாருக்கும் முன்பாக உங்களுக்கு புகழ்ச்சியை கர்த்தர் கொடுக்கணும் விரும்புகிறார், உங்களுக்கு மேன்மையை கட்டளையிடணும் கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் கர்த்தருடைய விருப்பம். சாதாரணமாய் அல்ல, மோசமாய் அல்ல, மேன்மையாய் இருப்பதுதான் கர்த்தருடைய விருப்பம். சில நேரத்தில் நம்ம சில வசனங்களை தவறாய் நம்ம புரிந்து கொள்கிறோம். அதுல முக்கியமான ஒரு வசனத்தை இப்ப நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 42:8 வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 42:8.
நான் கர்த்தர், இது என் நாமம்,
இது என் நாமம்,
என் மகிமையை
வேறொருவருக்கும்
என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன்.
இந்த வசனத்தை நிறைய பேர் வந்து தவறாய் எடுத்துக் கொள்கிறார்கள். நான் கர்த்தர், இது என் நாமம், கர்த்தர் சொல்றார், நான் கர்த்தர், இது என் நாமம். அடுத்தது கர்த்தர் என்று சொல்லுகிறார், என் மகிமையை நான் ஒருவருக்கும் கொடேங்கிறார். என் மகிமையை நான் யாருக்குமே ஷேர் பண்றது கிடையாது, ஒருத்தருக்கு கூட என் மகிமை நான் கொடுக்கிறது இல்லைங்கிறார். இதை நிறைய பேர் தவறாக எடுத்துக் கொள்கிறார். என்ன, கர்த்தர் நமக்கு எந்த விதத்திலும் ஒரு மேன்மை வருகிறதற்கு மகிமை வருகிறதை அவர் அதை அக்செப்ட் பண்றது கிடையாது. அவர் ஒருவரே துதிக்கப்படுகிறவராய், அவர் ஒருவரே போற்றப்படுகிறவராய், அவர் ஒருவரே கனத்துக்குரியவராய் இருக்கணும்னு நினைக்கிறார். கிடையாது. இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேங்கிறார். இந்த இடத்துல வேறு ஒருவனுக்கும் அப்படிங்கறத நம்ம என்ன செய்யறோம், அது நம்ம நினைச்சுக்கிறோம், நம்ம கிடையாது. வேறு ஒருவன்கிறது நம்ம கிடையாது. வேறு ஒருவன் மட்டும் சொல்லி முடிச்சிருந்தாருன்னா அது நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதனாலதான் வேறு ஒருவனுக்கும் என்று சொல்லிட்டு அடுத்த ஒரு கூட ஒரு வார்த்தை ஆட் பண்றாரு, என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேங்கிறார். அதையும் சேர்த்து சொல்றாரு. அதை சேர்க்கும் பொழுது நமக்கு அதனுடைய உண்மையான அர்த்தம் புரியும். என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொடேன், என் துதியை விக்கிரகங்களுக்கு கொடேன். அப்படின்னா விக்கிரகம் என்பது இன்றைக்கு தெய்வமாய் வணங்கப்படுகிறது தான் இவர் செய்யறாங்க. விக்கிரகத்தை வச்சு தெய்வமாய் வணங்குகிறார்கள். சில மனுஷர்கள் இருக்கிறாங்க, நான் தான் தெய்வ அவதாரம் நினைக்கிறாங்க இல்லையா, நான் தான் தெய்வம். எத்தனை பேர் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க, நான் தான் தெய்வம், நித்யானந்தா முதற்கொண்டு எல்லாமே நான் தான் தெய்வம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. கல்கியில் இருக்குது, எல்லாருமே நான் தான் தெய்வம் உட்காந்துருக்கிறாங்க. இப்படி பார்க்கும் பொழுது இவர்களைத்தான் கர்த்தர் சொல்றாரு, அந்த விக்கிரகத்திற்கும் சரி அல்லது நான் தான் தெய்வம் சொல்றானே அவனுக்கு என் மகிமை நான் கொடுக்க மாட்டேன். ஆனால் யாரை நான் நீதிமானாக மாற்றி இருக்கிறேனோ அவனுக்கு நான் என் மகிமையை கொடுக்கிறேங்கிற. ஆமேன். யாரை நான் முன்குறித்தேனோ, யாரை நான் அழைச்சேனோ, யாரை நான் நீதிமாக்கினேனோ, நீதிமானாக மாற்றினேனோ, அப்படிப்பட்டவருக்கு நான் மகிமையை கொடுக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துகிறவர், உங்களுக்கு நல்ல பெயரை உண்டாக்குகிறவர், உங்களுக்கு நல்ல புகழ்ச்சியை உண்டாக்குகிறவர், கர்த்தர் உங்களுக்கு நல்ல உயர்ந்த ஸ்தானத்தை உண்டாக்குகிறவர். வேதம் முழுவதும் நீங்க கவனிச்சு பாருங்க, கர்த்தரை உண்மையாய் தேடின யாராவது மோசமான நிலைமைக்கு இருந்த நிலைமையோட மோசமா போயிருக்கிறாங்க நினைச்சு பாருங்க, ஓராள் கூட கிடையாது. அடிமட்டமான நிலைமையில வாழ்ந்தவர்கள் கூட கர்த்தரை பின்பற்ற ஆரம்பிச்ச உடனே நம்பர் ஒன் ஸ்பாட்டுக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். தாவீதுடைய வாழ்க்கையை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு மேய்ப்பன், அவனை கர்த்தர் ராஜாவாக மாத்தினர். கர்த்தருடைய பெட்டி படிக்க வேண்டாம், 2 Samuel 6 நீங்க அப்புறம் வீட்டுல போய் நிதானமா படிச்சு பாருங்க. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி எருசலேமுக்கு கொண்டு வரப்படுகிறது. கொண்டு வரப்படும் பொழுது தாவீது நன்றி உணர்ச்சி தாங்க முடியல அவனுக்கு. அந்த பெட்டிக்கு முன்பாக இசையோடு அந்த பெட்டியை கொண்டு வராங்க. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி மேள வாத்தியத்தோடு கொண்டு வராங்க. தாவீது அப்படியே அவரும் அதுக்கு முன்னால் நடந்து வந்துட்டு இருக்கிறான், சந்தோஷமா நடந்து வந்துட்டு இருக்கிறான். ஒரு லெவல் வந்த உடனே அவனால தாங்கிக்க முடியல, தன்னுடைய உணர்வுகளை அவனால் கட்டுப்படுத்தவே முடியல. அவன் ஒரு ராஜா, ஆனால் தன்னுடைய உணர்வுகளை அதுவரைக்கும் கட்டுப்படுத்திட்டு வந்தான். ஒரு லெவலுக்கு மேல அவனால கட்டுப்படுத்த முடியல. அடுத்தது என்ன செய்கிறான், தான் போட்டத ராஜ வஸ்திரத்தை கழட்டி தூக்கி போட்டான். அந்த ராஜ வஸ்திரத்தை எல்லாம் கழட்டி தூக்கி போட்டுட்டு அந்த பெட்டிக்கு முன்பாய் முழு பலத்தோடு நடனம் பண்ணான். இதை அவனுடைய மனைவி மீகாள், ராஜ குடும்பத்தில் பிறந்தவர், அவனுடைய மகளவர், அவங்க அப்பா ராஜா, இவனுக்கு மனைவி. அப்போ அங்கிருந்து பாக்குறா, ஐயோ என்னடா நம்ம புருஷன் இப்படி ரோட்ல சட்டை கட்டி போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க, நம்மளுக்கு அவமானமா போச்சு. அவன் தேசத்துக்கு ராஜான, இவனுக்கு புருஷன், அவ்வளவுதான். தேசத்துக்கே ராஜா வேணாலும் அவளுக்கு புருஷன், அவ்வளவுதான். அப்போ அவள் பாக்குறான், என்ன நம்முடைய புருஷன் இப்படி ரோட்ல சட்டை கட்டி போட்டு டான்ஸ் ஆடுறாரு. அதை பார்த்த உடனே வீட்டுக்கு வந்த உடனே அவமதிக்கிறான். இன்றைக்கு எல்லாருக்கும் முன்பதாக, நம்முடைய ஊழியக்காரருக்கு முன்பதாக, நீர் இப்படி செய்துட்டீரே அப்படின்னு அவளை கேவலப்படுத்துறான். இருதயத்தில் அவமதித்தாள், அவமரியாதையை பேசினான். தாவீது என்ன சொல்றான் தெரியுமா? நான் என்னுடைய ஊழியக்காரராகியவர்களுக்கு முன்பாக இப்படி நீசனமானது மட்டுமல்ல, இது அற்பனமாய் காணப்பட்டதும் அல்ல, இதை பார்க்கலும் இன்னும் நீசனாய் காணப்படுவதற்கும் நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஏன் தெரியுமா? ஆடுகளின் பின்னே அலைந்து கொண்டிருந்த என்னை தம்முடைய ஜனத்திற்கு முன்பாக ராஜாவாக ஏற்படுத்தின என் தேவனுக்கு முன்பாக இப்படியும் இருப்பேன், இதை விட இன்னும் நீசனமாகவும் நான் மாறிப்போவேன். அப்ப பாருங்க, அவருடைய உள்ளத்துல ஒரு நன்றி உணர்ச்சி என்ன, ஒரு ஆடுகளின் பின்னால் ஆடு மேய்ச்சான், எந்த ஒரு அனுபவமும் கிடையாது. அவனை தூக்கிட்டு போய் கத்தர டாப் ஸ்பாட்ல வச்சுட்டாரு, உயர்ந்த ஸ்தானத்துல வச்சுட்டாரு. வேதம் முழுவதிலும் இப்ப நான் எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு சொல்ல முடியாது. யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்க, தானியல் எடுத்துக்கொள்ளுங்க, இவங்க எல்லாருமே பார்க்கும் பொழுது சாதாரணமான மனுஷர்கள் தான். இவங்க எல்லாம் தேசத்தை ஆளுகிறவர்களாய் கர்த்தர் கொண்டு போயிட்டு அவ்வளவு பெரிய ஸ்பாட் கொண்டு போனார். கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். பார்வன் சொன்னா, யோசேப்புடைய உத்தரவு இல்லாமல் ஒருத்தர் கைய கால கூட ஆட்டக்கூடாதுன்னா எவ்வளவு பெரிய மகிமை இல்ல. யோசேப்பு அனுமதிக்காம ஒருத்தர் கைய கால கூட ஆட்டக்கூடாதுன்னு தான் தேசத்துல. அந்த இருதான அந்த ஈட்டிய சாம்ராஜ்யம் மிகப்பெரிய சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்திலே ஒருத்தன் கூட கைய காண அசைக்கினா யோசேப்பிட்ட பர்மிஷன் வாங்கணும். அவ்வளவு பெரிய ஒரு மகிமையை கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்தார். இப்படி நீங்க வேதம் முழுவதிலும் பாத்தீங்கன்னா, தம்முடைய ஜனத்தை கர்த்தர் உயர்த்தினார், மகிமைப்படுத்தினார், அவர்களுக்கு மகிமையை கர்த்தர் கொடுத்தார், மேன்மையாய் கர்த்தர் வைத்தார். இதுதான் தேவ திட்டம். அதனால நீங்க நினைக்க கூடாது நான் இப்படிதான் இருப்பேன், கிடையாது. நீங்க கர்த்தரை தேடினா நீங்க இப்படிதான் இருப்ப நினைச்சா கூட கர்த்தர் அப்படி இருக்க வைக்க மாட்டார். ஆமென். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தரை நீங்க சின்சியரா தேடுங்க, உயர்த்துவார், உயர்த்துவார், கண்டிப்பாக உயர்த்துவார். எல்லாருக்கு முன்பாய் உங்களுக்கு ஒரு நல்ல பெயரை கொடுப்பார். எல்லாருக்கு முன்பாய் உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்துவார், ஆசீர்வாதமாய் வைப்பார். பைபிள நீங்க பாத்தீங்கன்னா, நிறைய பேருடைய வாழ்க்கையில இதை தான் செஞ்சிருக்கிறார். அதை கூட அடையாளமாய் காண்பித்து யாரை கர்த்தர் உயர்த்துகிறார், ஏன் உயர்த்துகிறார், இதெல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம கவனிக்க போறோம். இப்ப நீங்க பாருங்க, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில கர்த்தர் தன் திட்டத்தை எப்படி எல்லாம் பேசுறாரு பாருங்க. ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில வருவோம். 12:2 வாசிக்கலாம். ஆதி ஆகமம் 12:2.
கர்த்தர் ஆபிராமை நோக்கி,
கர்த்தர் ஆபிராமை நோக்கி,
நீ உன் தேசத்தையும்,
நீ உன் தேசத்தையும்,
உன் இனத்தையும்,
உன் இனத்தையும்,
உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு,
உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு,
நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ,
நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ,
நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி,
நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி,
உன்னை ஆசீர்வதித்து,
உன்னை ஆசீர்வதித்து,
உன் பெயரை பெருமைப்படுத்துவேன்,
உன் பெயரை உடனே சொல்ற பெருமைப்படுத்துவேன்,
நீ ஆசீர்வாதமாயிருப்ப,
நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். எடுத்த உடனே கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிற பிளஸிங் இதுதான். ஆபிராமை கர்த்தர் அழைக்கிறார், அழைச்ச உடனே சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேங்கிறார். எல்லாருக்கும் முன்பாக உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். எல்லாரும் என்ன மட்டும்தான் புகழணும், கர்த்தர் சொல்லல, உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். உன்னை நாலு பேர் புகழும்படி நான் வைப்பேன், உன்னை நாலு பேர் மேன்மைப்படுத்தும்படி வைப்பேன், உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன், எல்லாரும் உன்னை குறித்து பெருமையாய் பேசும்படிக்கு உன் பெயரை நான் உயர்த்தி வைக்க போறேன். இதுதான் கர்த்தருடைய விருப்பம். கர்த்தர் நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துகிறவர். ஒவ்வொரு சூழ்நிலையில் சொல்லுகிறீங்க, நீங்க நல்ல மனசுல வச்சுங்க, என் ஆண்டவர் என் பெயரை பெருமைப்படுத்துவார், என்னை உயர்த்துவார், என்னை கனப்படுத்துவார், என்னை மேன்மையாய் வைப்பார். நாலு பேருக்கு முன்பாக என்னை கர்த்தர் சரியான ஸ்தானத்தில் கத்தரனை வைப்பார். அதுதான் என் ஆண்டவருடைய விருப்பம். இன்னும் உங்களுக்கு இன்னும் சிலருடைய வாழ்க்கையை சொல்ற பாருங்க. அடுத்தது எண்ணாகமத்தின் புஸ்தகம் மோசே. அடுத்து மோசையுடைய வாழ்க்கை கத்தர் என்ன சொல்றாரு பாருங்க. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 12:6
ஆறாம் வசனத்தில் வாசிக்கலாம்.
அப்பொழுது அவர்
என் வார்த்தைகளை கேளுங்கள்.
உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தால்
கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன்.
என் தாசனாகிய மோசேயோ
அப்படிப்பட்டவன் அல்ல.
என் வீட்டில் எங்கும்
அவன் உண்மையுள்ளவன்.
நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல.
முகமுகமாகவும்
பிரத்தியட்சமாகவும் பேசுகிறேன்.
அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான்.
மோசேயை குறித்து கர்த்தர் பேசுறார் பாருங்க. அவனை எப்படி புகழ்ந்து பேசுறார் பாருங்க. அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் அவனுக்கு நான் சொப்பனத்தில் தான் அவனுக்கு நான் என்னை வெளிப்படுத்துவேன். ஆனால் மோசே அப்படி கிடையாது. அவன் தீர்க்கதரிசியை விட மேலானவன் சொல்லி கர்த்தர் புகழ்ந்து காட்டுறான். அவன் என் சாயலை முகமுகமாய் பார்க்கிறான். அவன் என்னை பிரத்யட்சமாய் அவன் என்னை தரிசிக்கிறான். அவனை சாதாரணமா நினைக்காதீங்க. மோசே மிகவும் பெரியவன் என்று அவனை குறித்து கர்த்தர் இந்த இடத்துல உயர்த்தி பேசுறார், புகழ்ந்து விடுகிறார். பாருங்க எப்படி புகழ்றார் அவனை. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். அவனை புகழ்ந்தார். ஐயோ மோசை நாலு பேர் புகழ்ந்துட போறாங்க என்று சொல்லி கர்த்தர் அதை அடக்கி வைக்கல. கர்த்தர் நாம் என்ன செய்யறாரு, புகழப்பட விரும்புகிறார். இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் தனக்கு மட்டுமே மகிமை ஒரு நினைப்பு, இன்னொருத்தருக்கு மகிமை போயிடக்கூடாதுன்னுதான் மனுஷன் நினைப்பார். ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. அவருடைய பிள்ளைகளாகி நாமும் எல்லாராலும் புகழப்பட வேண்டும் விரும்புற. அதுக்குதான் சொல்றாரு, என் பிள்ளை சாதாரணமான ஆள் இல்ல. மத்தவங்களுக்கு சொல்றாரு சாதாரணமான ஆள் கிடையாது, இவன் ஸ்பெஷல். ஹல்லேலூயா. நம்மை குறித்து கர்த்தர் நாலு பேர் புகழும்படிக்கு நம்மை கர்த்தர் மத்தவங்களுக்கு முன்னால புகழ்ந்து பேசுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். நம்மை கர்த்தர் புகழ்ந்து பேசுவார். எல்லாருக்கும் முன்பாய் நம்மை புகழ்ந்து பேசி நம்மை கனப்படுத்துகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். மூணாவது இன்னொருத்தரை காட்டுறோம் பாருங்க. யோசுவாவினுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா ரொம்ப குயிக்கா கர்த்தர் சொல்லி செய்வார். யோசுவாவின் புஸ்தகத்திலே 3 அதிகாரத்தை திறந்து கொள்ளுங்கள். 3 அதிகாரத்தில் 7 வசனத்தை வாசிக்கலாம்.
கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசேயோடு இருந்தது போல
உன்னோடும் இருக்கிறேன்
என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன்.
மோசே மிகப்பெரிய ஒரு தேவ மனுஷனாய் இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை அவன் எகிப்தின் அடிமைத்தனத்தில் கொண்டு வரும்பொழுது அவனை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்தார். செங்கடலை கர்த்தர் பிளந்தார். மற்றும் கர்த்தர் ஏராளமான வாதைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாய் நடப்பித்து மோசேயை ஒரு கனம் பெற்றவன வச்சார். ஒவ்வொரு விஷயத்திலும் பாத்தீங்கன்னா கர்த்தர் அவனை கனப்படுத்திட்டே வருவார். செங்கடலை பிளக்கிற சூழ்நிலை வரும்பொழுது கூட நீ உன் கோலை நீட்டி செங்கடலை பிளந்து விடுவார். நல்லா அந்த வார்த்தையை கவனிக்கணும். நீ போய் நில்லு, நானே செங்கடலை பிளந்து கொடுக்கிறேன், நீ போ, நான் தான் செங்கடலை பிளக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுது. நீ போய் பிளந்து விடுன்னு. அப்ப மோசே போய் செங்கடலுக்கு நேராக கோலையை உயர்த்தி பிளக்கப்படுன்றிருப்பான். அப்ப ஜனங்க பார்த்திருப்பாங்க, ஐயோ இந்த மோசே ஒரு கோலை நீட்டி செங்கடலை பார்த்து பிளந்து போன்னு சொன்ன உடனே அப்படியே பிளந்து போச்சு. ஆனா உண்மையே நடந்தது என்ன, பின்னால இருந்து கர்த்தர் ஒரு மூச்சு விட்டாரு. அதான் நடந்தது இல்லையா. அவர்த நாசியின் சுவாசத்தினாலே செங்கடல் பிளந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஜனங்களுக்கு என்ன தெரியும், பின்னால் இருந்து கர்த்தர் மூச்சு விட்டது தெரியாது. முன்னால இருந்து மோசே கோலை நீட்டி பிளந்து போன சொல்றதுதான் தெரியும். அப்ப ஜனங்கள் பார்க்கிறாங்க, மோசே எவ்வளவு பெரிய ஆள், அவனுக்கு பயந்து நடக்கிறாங்க. அப்படி 40 வருஷம் போயிடுச்சு. இப்ப மோசே மறித்து ஒரு இளம் மனிதன் யோசுவா தலைமைக்கு வந்துட்டான். மோசை மூலமா கர்த்தர் நிறைய அற்புதங்களை செய்ததுனாலே ஜனங்கள் மோசைக்கு பயந்து நடந்தாங்க. ஆனா இப்ப அடுத்த தலைவன் வந்துட்டான், இவனுக்கு அந்த ரெஸ்பெக்ட் இருக்கணும். ஆனா இவன் மூலமா யோசுவா மூலமா இது வரைக்கும் கர்த்தர் பெருசா ஒண்ணு செய்யல. அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்பொழுது இந்த யோசுவாவை எங்கள் ஜனங்க மதிக்காம போயிடுவாங்களோன்றதுல கர்த்தர் ரொம்ப கவனமா இருக்கிறார். பாருங்க, இதுதான் நம்முடைய ஆண்டவர். நம்மள 4 பேர் மதிக்காம போயிடுவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம ஆண்டவர் அதோட பெருசா நினைக்கிறாரு. என் பிள்ளை யாராவது மதிக்காம போயிடுவாங்களோ அதோட ரொம்ப கவலைப்படுறாரு. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாத்தீங்களா, நம்மள நாலு பேர் மதிக்கிற மாதிரி நம்ம கவலைப்படுறது நம்ம தான் செய்யறது தப்பா நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் பாத்தீங்கன்னா அதை விட அதிக அக்கறை எடுக்கிறார். என் பிள்ளை யாராவது மதிக்காம போயிட போறாங்க, என் பிள்ளை யாராவது மேன்மையை நினைக்காத போயிட போறாங்க பாக்குறாரு. உடனே அவர் சொல்றாரு, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன் கூட இருக்கிறேன். இது எனக்கு தெரியும், உனக்கு தெரியும், ஆனா ஜனங்களுக்கு தெரியாது. ஆகையினாலே ஜனங்கள் எல்லாரும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை அறியும்படி இன்றைக்கு எல்லா ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக இன்னைக்கு நான் உன்னை மேன்மைப்படுத்த போறேன்பா அப்படின்ட்டேன். கர்த்தர் பாருங்க, அவரே வாலண்டியர், அவனை மேன்மைப்படுத்த போறேன், அவரே ப்ராமிஸ் பண்றார், நான் உன்னை மேன்மைப்படுத்த போறேன் சொன்னவர் பாருங்க. அதே பேஜ்ல 4:14 வாசிப்பாருங்க.
அந்நாளிலே
கர்த்தர் யோசுவாவை
சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார்.
உடனே எல்லா இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக உடைய மேன்மைப்படுத்துவேன் சொன்ன ஆண்டவர் இமீடியட்டா செஞ்சிருக்காரு. சகல இஸ்ரவேலருடைய கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். அவனுக்கு ஒரு பெயரை ஏற்படுத்தி கொடுத்தார். அவனுக்கு ஜனங்கள் பயந்து நடக்கும்படி, அவன் சொல்லை கேட்டு நடக்கும்படி அவனுக்கு கர்த்தர் ஒரு மேன்மை ஏற்படுத்தி கொடுத்தார். இன்றைக்கு சொல்லுகிற நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறவர் மட்டுமல்ல, செய்கிறவராயிருக்கிறார். மேன்மைப்படுத்துவேனார், மேன்மைப்படுத்தினார். ஆபிரகாமை பார்த்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேனார், பெருமைப்படுத்தினார். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் சொல்லுகிறேன், நீங்கள் சாதாரணமானவர்களாக இருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. உங்க பெயர் பெருமைப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்படுறார். என் பிள்ளை எல்லாருக்கும் நல்ல பெரியவன் அப்படி நாலு பேர் சொல்றதை பார்த்து கர்த்தர் என்ன செய்யறாரு, சந்தோஷப்படுறார். இதான் நம்முடைய ஆண்டவர். சரி, இப்போ இப்படிதான் கர்த்தர் விரும்புறாரு, நல்லா தெரிஞ்சு போச்சு. ஒவ்வொருத்தரோட லைஃப்லயும் இப்படிதான் செஞ்சுட்டு வர்றார். ஆபிரகாமுக்கு செஞ்சார், மோசேக்கு செஞ்சார், யோசுவாவுக்கு செஞ்சார். இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அவர் சொன்னார், சொன்னது போலவே கர்த்தர் செஞ்சுக்கிட்டே இருந்தார். கர்த்தர் மேன்மைப்படுத்துவதற்கு அடிப்படையில் நம்மிடத்துல ஒரு காரியம் வேண்டும். இவங்கள் எல்லாத்துக்கும் கர்த்தர் சொன்னதை செய்தார். நம்ம வாழ்க்கையினு இதை தான் இன்னைக்கு சொல்றாரு, உன்னை நான் மேன்மைப்படுத்துவேங்கிறார், உன்னை நான் பெருமைப்படுத்துவேங்கிறார், உன்னை நான் உயர்த்த போறேங்கிறார், உன்னுடைய பெயரை எல்லாருக்கும் முன்பாக பெருமையா நான் வைக்க போறேங்கிறார். இது இன்னைக்கு நமக்கும் சொல்றார். இதை செய்யணும்னா நமக்குள் இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அதை மட்டும் இப்ப முதல்ல கவனிப்போம். 1 Samuel 2:30 1 Samuel 2:30 வாசிக்கலாம்.
ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாயிருப்பதாக
என்னை கனம் பண்ணுகிறவர்களை
நான் கனம் பண்ணுவேன் என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனையினப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
இதுதான் ஃபார்முலா. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுகிறேன், என்னை அசத்தை பண்ணுகிறவர்கள் கனயினப்பட்டு போவார்கள். கர்த்தர் இடத்துல சொல்ற, கர்த்தர் யாரை கனம் பண்ணுகிறார், யாரை கர்த்தர் பெருமைப்படுத்துகிறார், யாருடைய பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துகிறார், யாரை கர்த்தர் புகழ்ச்சியாகி வைக்கிறார், யாரை கர்த்தர் மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் கேட்டீங்கன்னா, என்னை கனம் பண்ணுகிறவர்கள். இங்கே கனம் பண்ணுதல் என்றால் என்ன, இங்க கனம் பண்ணுதல் கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்ல வரார் அப்படிங்கறத நமக்கு புரியும். கனம் பண்ணுதல் என்பது கர்த்தர் சொல்லுகிற இந்த இடத்துல ஒரு ஆழமான சத்தியம் உண்டு. நிறைய பேர் கர்த்தரை கனம் பண்ணுகிறது என்பதை வெளியரங்கமான ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்களிலே சிலர் செய்வது உண்டு. சில பைபிள் எடுத்தா முத்தம் கொடுத்துருவாங்க, அதுக்கு மரியாதை செலுத்தணும் அப்படின்னு ஆற்றி பார்த்து ரொம்ப கனம் பண்ற மாதிரி இருப்பாங்க. உடனே ஒரு இடத்துல போனா அப்படியே செருப்பு கட்டிடணும், ரொம்ப அது வெளியரங்கமான அப்படியே கனம் பண்ற தோரணை நிறைய இருக்கும். ஆனா நல்ல கவனிங்க, வெளியரங்கமான தோரணைகள் ஒன்றையுமே அவருக்கு பேசல. இருந்தா கர்த்தர் கனம் பண்றதுன்றது வெளியரங்கமான அப்படி ரொம்ப ஹம்பிளா நடக்கிறது ரொம்ப ஆய்வு அப்படி பண்றது அதெல்லாம் கிடையாது. கர்த்தர் நம்மை கனம் பண்ணுகிறது என்பது நடைமுறை வாழ்க்கையில அவர் சாதாரணமா எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். எக்ஸ்ட்ராடினரியா நம்ம பணிந்து குனிஞ்சு அதெல்லாம் பண்றதெல்லாம் கிடையாது. கேஷுவல் லைஃப்ல நம்மளை கனம் அவர் கனம் பண்றதை பத்தி சொல்றாரு. இங்க என்ன நடக்குது, இந்த வார்த்தை எதுக்கு நடுவுல வருதுன்னு கேட்டீங்கன்னா, இங்க ஏலி, நான் போன வாரமே சொன்னேன் இதை பத்தி நம்ம எடுத்திருக்கிறோம், அதோடைய தொடர்ச்சி தான் இது. ஏலி இவன் ஜெபிக்காத மனுஷன்னு சொன்னேன் இல்லையா, போனவர்கள் ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு. ஏலி ஒரு ஜெபிக்காத மனுஷன், ஜெபிக்காதவனுக்கு ஜெபிக்கிறவங்களை பார்த்தா குடிகாரங்க மாதிரி தான் தெரியும். அப்ப ஏலி ஒரு ஜெபிக்காத மனுஷன், அவனுடைய பிள்ளைகள் பேலியாக்களின் பிள்ளைகளாக இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. போனவர் சொன்ன ஞாபகம் இல்லையா, ஏலியின் பிள்ளைகள் பேலியாளர் மக்களாக இருந்தார்கள். சரி படிங்க, பொன்னுசாமி 2:12.
ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை.
இப்ப இந்த ஏலியை குறித்து இந்த இடத்துல சொல்லி ஆயிடுச்சு. அவனுடைய குமாரனை பத்தி கர்த்தர் தெளிவா சொல்லிட்டாரு. அவன் கர்த்தரை, இந்த ஏலிக்கு அவன் ஒரு பதவியில் இருந்தான், ஆனா ஜெப வாழ்க்கை இல்லை. அதனால அவனுடைய பிள்ளைகள் பார்க்கும் பொழுது சிறு வயதிலிருந்தே பேலியாட்களின் பிள்ளையா இருந்தாங்க. கர்த்தரை அறியவே இல்லை, கர்த்தரை குறித்து ஒரு அறிவும் கிடையாது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் கிடையாது. இது சின்ன பிள்ளைகளா இருக்கும் பொழுது அவங்கள பத்தி சாட்சி, சின்ன பிள்ளைகளா இருக்கும் பொழுது இப்படி சாட்சி. நான் வளரும் பொழுது என்ன ஆகும், மகா மோசமா போனாங்க. அதை நான் இங்க விவரிக்கிறதுக்கு எனக்கு மனசே இல்லை, ரொம்ப மோசமான காரியங்களா இருக்குது. இது நீங்க அந்த 2:22 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கும். அவங்களுடைய காரியத்தை பத்தி பார்த்து ரொம்ப கேவலமா இருக்கும். இந்த ஏலியின் குமாரரை குறித்து 22 பிறகு படிச்சு போனீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கும். அவர்கள் துணிகரமான பாவம் செய்தாங்க. எங்க தேவாலயத்தின் சமூகத்திலேயே துணிகரமான பாவம் செஞ்சாங்க, பாவ வாழ்க்கை வாழ்ந்தான். யாராவது பலி செலுத்துவதற்கு வந்து அவன் ஆடுகளை மாடுகளை கொண்டு வரும் பொழுது அந்த கொப்பரையிலே போட்டு வேக வைக்கும் பொழுது முதல்ல வந்து அதுல ஒரு 3 கூறு உள்ள ஆயுதம், அதை இன்னைக்கு திருச்சூழ்றாங்களே தான், குத்தி இறைச்சி தூக்கிட்டு போயிடுவாங்க. கர்த்தருக்கு படைக்கிறதுக்கு முன்பதாக அதை வந்து பிடிக்கிட்டு போயிடுவாங்க. ரொம்ப அநியாயம் செஞ்சாங்க, ரொம்ப அக்கிரமமாய் வாழ்ந்தாங்க. கர்த்தர் அவர்களை சங்கரிக்க சித்தமாக இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் ஏலிக்கு தெரியும். சும்மா பேரளவுக்கு கண்டித்தான், அப்பா நீங்க செய்யறது நல்லா இல்லப்பா, இதெல்லாம் என் காதுக்கு வருது அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆனால் அப்படி சொல்லும் பொழுதும் கூட அவங்க திருப்தி கொள்ளுகிற மாதிரி இல்லை. கர்த்தர் கேட்கிறாரு, நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை அதிகமாய் மதிப்பானேன் என்று சொல்லி கர்த்தர் கேட்பார். அவன் எவ்வளவுதான் ஆசாரியனாக இருந்தாலும் தன் பிள்ளையை கொஞ்சம் கூட பக்தியா வளர்க்கல. இது செய்தியெல்லாம் வந்துதான் பேரளவுக்கு கண்டிச்சானே தவிர அந்த பிள்ளைகளுக்குள் மாற்றத்தை கொண்டு வரவே இல்லை. இதை கர்த்தர் பார்த்தாரு. இதை முதல்ல சாமுவேல் கிட்ட லைட்டா சொல்லி பார்த்தாரு. ஆனா அதன் பிறகு எந்த மாற்றமும் வரல. அதன் பிறகு கர்த்தர் அடுத்த ஸ்டெப் எடுக்கிறார் பாருங்க, 27 வாசிக்கலாம்.
தேவனுடைய மனுஷன் ஒருவன்
கர்த்தர் அதன் பிறகு ஒரு தேவ மனுஷன், யாருமே தெரியாது, பேரே போடல, ஒரு தேவ மனுஷன் ஏலிக்கு நேரம் அனுப்புறாரு.
ஏலியின் இடத்தில் வந்து கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் உன் பிதாவின் வீட்டார்
எகிப்திலே பார்வோனின் வீட்டிலே இருக்கையில்
நான் அவர்களுக்கு வெளிப்படுத்தி என் பலிபீடத்தின் மேல் பலியிடவும் தூபம் காட்டவும் என் சமூகத்தில் ஏபோத்தை தரிக்கவும் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் அவனை எனக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டு உன் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய தகன பலிகளை எல்லாம் கொடுக்கவில்லையா?
29 வாசிக்கலாம்.
என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும்
நீங்கள் உதைப்பானேன்
என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்றான்.
கர்த்தர் கேட்கிறார், எளிய பார்த்து ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி சொல்றாரு, உன் பிள்ளைகள் இவ்வளவு தவறு செஞ்சாங்க, ஆனா நீ அதை சீரியஸா எடுத்துக்கல, கொஞ்சம் மேலோட்டமா நீ கண்டிச்ச, அதோட நீ விட்டுட்ட, அவங்கள மாறுறதுக்கு நீ ஒண்ணும் பண்ணல. நீ என்னை விட உன் குமாரரை ரொம்ப மதிக்கிற, தப்பு. நீ நல்ல ஒரு கவனம் பாருங்க, இந்த வார்த்தையை கவனிங்க. என்றைக்குமே ஒரு தேவ பிள்ளை தன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரை அதிகமாய் மதிக்க வேண்டும். ஆமென். அருமையான வார்த்தை. நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரனை அதிகமாய் மதிப்பானேன் கேட்டார் பாருங்க கேள்வி. ஒரு உண்மையான தேவ பிள்ளை இந்த உலகத்தில் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரை அதிகமாய் மதிக்கணும். சரியான கேள்வி கர்த்தர் கேட்டார். நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரனை அதிகமாய் மதிப்பானே. உன் குமாரர்கள் தப்பு செஞ்சுட்டு இருக்கிறாங்க, நீ அவங்களை ரொம்ப நேசிக்கிற, அவங்க இருதயம் வேதனைப்படும் சொல்லிட்டு நீ அவங்கள கண்டிக்காம இருக்கிற, ஆனா அதே காரியத்தில் ஏன் இருதயம் வேதனைப்படுதுன்னு நீ உணர்ந்தியா? இதுதான் அந்த கம்பாரிசன். நீ என்ன மதிச்சிருந்தீனா ஏன் இருதயம் துக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள கண்டிச்சிருப்ப, நீ அவங்கள மதிக்கிறதுனால ஏன் இருதயம் துக்கப்படுறத பத்தி நீ கவலைப்படுற? கத்தர் சொன்னது, நீ யார மதிக்கிறியோ அவங்க இருதயம் துக்கப்படாதபடிக்கு நீ தப்பெடுத்திருப்ப. நீ அவங்கள நீ ரொம்ப மதிச்சதுனாலதான் என் இருதயம் துக்கப்பட்ட பரவாயில்ல, என் பிள்ளைகளுக்கு இருதயம் துக்கப்படாதுன்னு அவங்கள கஞ்சாடைய விட்டுட்டேன். ஆனா நீ என்ன மதிச்சிருந்தீங்கன்னா அவங்களை கண்டிச்சு சரிபடுத்திட்டு என் இருதயம் துக்கப்படாதபடிக்கு நீ நடந்திருப்ப. இது கத்தர் சொல்லிட்டே வந்துட்டுதான் அடுத்த 30வது வசனத்தில் சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுகிறேன், என்னை கனவீனம் பண்ணுகிறவர்கள் அசத்தை பண்ணப்படுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்க? கர்த்தர் கனம் பண்ணுதல் என்பது என்னன்னா ஓடு கர்த்தரை துதிக்கிறது மட்டுமல்ல, அப்படி பாட்டு பாடுறது மட்டுமல்ல, அதெல்லாம் கிடையாது. கர்த்தர் சொல்லுகிறது, நீ என் கட்டளைகளின்படி நான் என்ன வார்த்தைகளை சொல்லி வச்சிருக்கிறனோ, என் நியமங்களின்படி என் கட்டளைகளின்படி நீ கவனமா நடக்கணும், அதுதான் என்னை கனம் பண்ணுதல். கர்த்தரை கனம் பண்ணுதல்னா என்ன? ஏதோ பொருள் கொடுக்கறதுனாலயோ அல்லது ஆண்டவரே உமக்கு சோத்துறனு கர்த்தர் பெருசா துதிக்கிறதுனாலயோ அது கிடையாது. உன்னுடைய நடைமுறை வாழ்க்கையிலே வேத வசனங்களை நீ கை கொண்டு நடக்க வேண்டும். வசனத்தை கை கொண்டு அதை கனம் பண்ணதுன்னா, பைபிளை கனம் பண்ணதுன்னா என்ன? பைபிளை சுத்தமா அப்படியே பத்திரமா போட்டு ஜிப்பு போட்டு வச்சு அப்படியே வைக்கிறது இல்ல, அதுல இருக்கிற ஒவ்வொரு வசனத்திற்கும் பயந்து நடப்பதுதான் வசனத்திற்கு கனம் பண்ணது. வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை விட்டு வலது இடது புறம் விலகாமல் அதன்படி வாழ்கிற வாழ்க்கை தான் கர்த்தரை கனம் பண்ணுதல். அப்ப கர்த்தர் சொல்றார், உன்னை நான் பெருமைப்படுத்த போறேன், உன் பெயரை உயர்த்த போறேன், உன்னை ஆசீர்வாதமா வைக்க போறேன், எல்லாருக்கும் முன்பாக உனக்கு ஒரு நல்ல பெயரை உண்டாக்க போறேன். ஆனா நீ ஒன்னு செய்யணும், நீ என்ன கனம் பண்ணணும். நீ என்ன கனம் பண்ணிட்டீன்னா நான் உன்னை எங்கேயோ கனம் பண்ணிடுவேன். நீ என்ன கனவீனப்படுத்திட்டீன்னா எல்லாரும் உன்னை அசத்தை பண்ணும்படிக்கு நிலைமை அப்படி ஆயிடும். அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், கர்த்தருக்கு நம்ம எதை கொடுக்கிறோமோ அதை தான் ரிட்டர்ன்ஸ் வாங்குவோம். ஆமென். இது பணம் மட்டும் கிடையாது, நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்லுவேன், இது பணத்துக்காக மட்டும் கிடையாது. கொடுங்க உங்களுக்கு கொடுக்கப்படும்ன்றதெல்லாம் வெறும் பணத்துக்காக மட்டும் கிடையாது. எதை கர்த்தருக்கு கொடுக்கிறோமோ அதுதான் நமக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். கர்த்தருக்கு கனத்தை கொடுத்தால் அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி கனம் நமக்கு வரும். கர்த்தரை நம்ம கனவீனம் பண்ணால் அமுக்கி கொழுக்கி சரிந்து விடும்படி கனவீனம் தான் நமக்கு வரும். புரியுதா உங்களுக்கு? கனம் பண்ணுதல் என்பது வேத வசனத்திற்கு பயந்து நடப்பது, வேத வசனத்தின்படி வாழ்வது, வேத வசனம் சொல்லுகிறதை மீறாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்வது, அதான் கனம் பண்ணுதல். அப்படி இருக்கும்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை கனம் பண்ணுகிறார், உயர்த்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார். ஆனால் இந்த ஏலியின் குமாரர் அப்படி செஞ்சதுனால்தான் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்றார். சரி, இப்ப இந்த கனம் பண்ணுகிறதுனால கர்த்தர் உண்மையிலேயே கனம் பண்ணுகிறார், அதுக்கு ஆதாரம் என்ன? பைபிள் உங்களுக்கு ஒரு அழகான ஆதாரம் காட்டுறோம் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:13 வாசிக்கலாம். மத்தேயு 3:13-17 வாசிக்கலாம்.
அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு
இயேசு கலிலேயாவை விட்டு இயேசு கலிலேயாவை விட்டு
யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார்.
யோவான்
அவருக்கு தடை செய்து
நான்
உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக இப்பொழுது இடம் கொடு
இப்படி
எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது
நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார்.
அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே
இதோ
வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார்.
அன்றியும்
வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி
பாருங்க, பிதா அவரை கனப்படுத்துறாரு பாருங்க. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி
இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று
உரைத்தது. பிதா வானத்திற்கு சொல்றார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். பிதா பரலோகத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை அப்படியே உயர்த்தி காமிச்சிட்டார். அவர் அப்படியே புகழ்ந்து விட்டார். எல்லாருக்கும் முன்பாக பப்ளிக்ல அவர் ஹானர் பண்றார். என்ன நடக்கிறது இங்கே? இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறுவதற்காக யோவான் ஸ்தானம் இடத்துல வர்றார். யோவானுக்கு ஏற்கனவே கர்த்தர் பேசியிருக்கிறார், இயேசு கிறிஸ்துவாகிய தேவகுமாரன் உன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படிக்கு வருவார். அப்பொழுது இவன் இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் வருகிறதை கண்ட உடனே அடையாளம் கண்டுகொண்டான், இவர்தான் தேவகுமாரன். புரிஞ்சிருச்சவனுக்கு புரிந்தவுடன் அவன் பயப்படுறான், ஐயோ தேவகுமாரனுக்கு நான் ஞானஸ்தானம் கொடுக்கிறதா? பரிசுத்த ஆவியினால் உண்டானவர் இவர், பாவமே இல்லாதவர், தேவனால் உண்டாக்கப்பட்டவர் இவர். அப்படிப்பட்ட தேவ மைந்தன் தேவகுமாரன் வரார், அவருக்கு போய் நான் ஞானஸ்தானம் கொடுக்கிறதா? இவன் தயங்கினான். பிதா சொல்லிட்டார், நீ போய் யோவான் இடத்துல ஞானஸ்தானம் பெற்றுக்கொள். இப்ப இயேசு கிறிஸ்து சைட்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உலக சரித்திரத்திலேயே பாவமே இல்லாமல் பிறந்தவர், பரிசுத்த ரத்தம் தேவனால் உண்டாக்கப்பட்டவர். அவரிடத்தில் பாவம் என்பது துளி அளவும் இல்லை. அவர் தேவனுடைய குமாரன், உலக இரட்சகர், சரித்திரத்தை இரண்டாய் பிளந்து இந்த உலகத்திலே வந்து பிறந்தவர். அப்படிப்பட்ட தேவகுமாரனுக்கு பிதா சொல்றாரு, நீ 30 வயதாகும் பொழுது நீ ஊழியத்துக்கு வரணும். அவருடைய வாழ்க்கை குறைஞ்ச ஸ்பேண்டா 33 வருஷம். அந்த 33 வருஷத்தை ஃபாஸ்டா கட் பிதா பிளான் பண்ணிட்டார். நீ சின்ன வயசா இருக்கும் பொழுது, இந்த 12 வயசா இருக்கும் பொழுதே நீ இந்த விளையாட்டுத்தனம் ரொம்ப இருக்கிற அந்த சூழ்நிலை, நீ விளையாடிய காலத்தை வீணடிக்காமல் நீ வேதத்தை நல்லா கற்றுக்கொள்ளணும். சின்ன வயசுல நீ பைபிள் நல்லா படிச்சு தெரியணும். ஏன்னா உடைய வாலிப பிராயம் என்பது நீ கடுமையாய் உழைக்க வேண்டிய காரியம். ஏனென்றால் எல்லா ஜனங்கள் எப்படிப்பட்ட பாடுகளை சுமந்து கொண்டிருக்கிறாள் என்பதை நீ அறியணும். அதனுடைய குடும்ப பாரம்னா என்னங்கிறத நான் உனக்கு காட்ட போறேன். குடும்பத்துக்கு உழைச்சி சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்துறதுனா என்னன்னு உனக்கு நான் காட்ட போறேன். அதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சு காட்ட போறது இல்லை. ஆனால் அதுக்கு மாறாக குடும்பத்தின் பாரத்தை சுமக்கிறது என்னங்கிறது என்பதை உன் வாலிப பிராயத்தில் உனக்கு நான் காட்டுறேன். அதனாலதான் யோசேப்பை பிதாவாகிய தேவன் இளம் வயதிலேயே அந்த பிள்ளைகள்லாம் பிறந்த பிறகு, இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு 4 தம்பிகள் இருந்தாங்க, சில தங்கச்சிங்க இருந்தாங்க. ஆனால் யோசேப்பு அவங்க எல்லாம் பிறந்த பிறகு யோசேப்பை கர்த்தர் எடுத்துட்டார். அந்த நீதிமானை கர்த்தர் எடுத்துட்டார். அந்த குடும்பத்தின் பாரத்தை சுமக்கிறதுக்கு கர்த்தர் அவருக்கு நாட்களை நியமித்தார். 30 வயசு வரைக்கும் நீ குடும்ப பாரத்தை சுமக்கணும். உன் தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், உன் தம்பிகளுக்கு எல்லாம் வேண்டிய காரியத்தை செய்யணும், உன் விதவை தாய்க்கு நீ ஆதரவா இருக்கணும். எல்லாத்தையும் கத்தர வச்சார். 30 வயசுல நீ ஊழியத்துக்கு வரணும். ஊழியத்துக்கு வரும்பொழுது நீ ஞானஸ்தானம் பெறணும். யோவான் இடத்துல போய் அப்பொழுது யோவான் ஸ்தானம் வந்து ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருப்பான். நீயும் போய் ஞானஸ்தானம் எடுத்துட்டு அதன் பிறகு நீ ஊழியத்துக்கு வரணும். அதன் பிறகு நான் உன்னை அபிஷேகம் பண்ணுவேன். அந்த அபிஷேகத்தை பெற்ற பிறகுதான் நீ ஊழியத்தை செய்யணும். பிதா சொல்லிட்டார். இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில பிதா சொன்னதெல்லாம் நடந்துட்டே வருது. அதனாலதான் 12 வயசா இருக்கும் பொழுதே மற்ற பிள்ளைகளை போல அவர் ஓடி விளையாடி காலத்தை ஜாலியா செலவு பண்ணாம வேதத்தை படிக்க ஆரம்பிச்சார். ஏன்னா அவருடைய வாலிப பிராயத்துல பைபிள் படிக்கிறதுக்கு அவருக்கு டைம் கிடையாது. அந்த வாலிப பிராயத்திலே கடுமையாய் உழைத்து தன் குடும்பத்தை அவர் பராமரிக்கக்கூடிய மூத்த மகனுக்குரிய அந்த பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது. வீட்டுக்கு மூத்த மகன் குடும்ப சுமையை சுமக்கிறார் வாலிப பிராயத்தில். இல்லையா, வாலிப பிராயம் முழுவதும் அவர் குடும்ப சுமையை சுமந்தார். கடினமாய் உழைச்சு வேலை செஞ்சு விதவை தாயின் தம்பி தங்கச்சிகளை பராமரிச்சார். 30 வயசாச்சு, அவங்க எல்லாம் ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க. இப்ப பிதா சொல்றாரு, போதும், நீ உன் குடும்பத்துக்கு உழைச்சது போதும், இனி அடுத்த 3.5 வருஷம் என்னுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்துக்கு காட்டணும். போ, ஞானஸ்தானம் எடுத்துக்கணும், எடுத்துட்டு நான் உன்னை அபிஷேகம் பண்ணுவேன், நீ ஊழியத்தை ஆரம்பிக்கணும். இயேசு கிறிஸ்து யோசிச்சு பார்த்தா, யோசிச்சு பாருங்க, அவர் தேவனுடைய குமாரன். யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்கிறான். எங்க? வனாந்தரத்தில். யோவான் ஸ்நானகன் இடத்துல ஞானஸ்தானம் பெற்றவங்க எல்லாம் பரிசுத்தவான்கள் வந்தாங்களா? எல்லாம் பெரிய பரிசுத்தவான்கள் வந்து லைன்ல நின்று எடுத்தாங்களா? கிடையவே கிடையாது. அவன் பேசுற வார்த்தையிலே தெரியுது, விரியன் பாம்பு குட்டிகளே. இல்லையா, யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் பேர வந்தவங்க எல்லாம் எத்தனை பேர்? நிறைய பேர் போலியா நாட்கள். ஒரு சிலர் தான் உண்மையா மனம் திரும்பி வந்தாங்க. நிறைய பேர் தாங்க மனம் திரும்புறது போல ஷோ காட்டிட்டு வந்தாங்க. விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யாருனா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள். இதோ கோடாரியானது இப்பொழுதே மரத்தின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியில போடப்படும். இதுதான் அவனுடைய பிரசங்கம். வச்சு விளாசிட்டு இருக்கிறான். ஒவ்வொருத்தருடைய பாவத்தையும் எந்த விதத்திலும் பட்சாபாதம் இல்லாமல் அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். ராணுவ வீரர்கள் வந்தாங்க, அவளுக்கு அவன் விட்டு வைக்கல. எல்லாரையும் அவன் சரியான பிரசங்கத்தின் மூலமாய் ஒவ்வொருத்தரையும் உடைய நிலைமைகளை அப்படியே பிரசங்கிச்சுட்டே இருக்கிறான். பிதா சொல்றாரு, போய் யோவா நடத்தல ஞானஸ்தானம் எடுத்துக்கொள். இயேசு கிறிஸ்து வராரு, அப்பதான் விரியன் பாம்பு குட்டிகளே என்றான் வச்சுங்க. இயேசு கிறிஸ்துக்கு எப்படி இருக்கும்? விரியன் பாம்பு குட்டிகளே பிரசங்கம் பண்ணும்போது அந்த இடத்துல இவரு போய் நின்னார்னா எல்லாம் இவர் என்ன நினைப்பாங்க? இவரையும் விரியின் பாம்பு குட்டியில நினைப்பாங்க. என்ன பிதாவே, அவன் ஒரு சாப்ட பிரசங்கம் பண்ண ஆளா தான் நான் போய் எடுத்துருவேன். அவன் இப்படி பிரசங்கிச்சு இருக்கிறான், அங்க போய் என்ன நிக்க சொல்றீங்களே? அந்த பிரசங்கத்துல போய் நீ அங்கதான் போய் நிக்கணும். விரியன் பாம்பு குட்டிகளேன்னு போட்டா மட்டும் எல்லாரும் விளாசிட்டு இருக்கிறான், சரியா திட்டிட்டு இருக்கிறான். பிதா சொல்றாரு, நீ அந்த லைன்ல தான், அந்த லிஸ்ட்ல தான் போய் நிக்கணும். அந்த கியூல தான் நீயும் போய் நிக்கணும். உனக்கு தனியா ஒரு ஞானஸ்தான ஆராதனை உனக்கு ஸ்பெஷலா ஒன்னு வைக்க போறது கிடையாது. தனியா உனக்கு ராத்திரியில உனக்கு மட்டும் தனியா ஒரு ஞானஸ்தான ஆராதனை கிடையாது. நீ எல்லாரும் கூட அந்த லிஸ்ட்ல தான் போய் நிக்கணும், போய் நில்லுன்றார். இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளவு சங்கடமான சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. இவர் பாவம் அறியாதவர், ஆனா அந்த இடத்துல போய் இவர் நிக்க சொல்லி பிதா சொல்லிட்டார். எல்லாரும் வராங்க, இயேசு கிறிஸ்து வரிசையில் இவர் வந்துட்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவோட நிலைமை ரொம்ப கஷ்டம். ஆனால் பிதா சொன்னார் என்ற ஒரே காரணத்துக்காக இவர் அப்படியே போயிட்டு. பிதா சொல்லிட்டாரு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பேச்சு கிடையாது. என்ன பிதாவே, இவங்க எல்லாம் பாவம் செஞ்சுட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, நானும் பாவமே இல்லாதவனாச்சு, என்ன போய் எடுக்க சொல்றீரு? இல்ல இல்ல இல்ல, நீ எடுக்கலன்னா நாளைக்கு பின்னால கேட்பாங்க, இயேசு ஞானஸ்தானம் எடுத்தாரா? எல்லாரும் கேட்டுருவாங்க. அவசியம் கிடையாது, நீ பரிபூரண பரிசுத்தம் உள்ளவர். உண்மைதான், நீ சொல்றதை ஒத்துக்கிறேன். ஒரு இடத்துல பாவம் இல்லை, நீ எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ மனம் திரும்ப வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. இவன் மனம் திரும்புதலுக்கு என்ன ஞானஸ்தானத்தை பிரசங்கிச்சுட்டு இருக்கிறான். நீ மனம் திரும்ப வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. நீ பரிசுத்தம் உள்ளவர், கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். நீ மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் மற்றவர்களுக்கு இடர்களாயிராதபடி நீ முன்மாதிரியா நில்லுட்டார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தை உன்னே ஒண்ணு அதை மட்டும் பிடிச்சிட்டு அதுக்காக போய் நின்றார். அது அவருக்கு அவசியம் இல்லைதான், உண்மையிலே அவருக்கு அவசியம் கிடையாதுதான். கண்டிப்பா இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் அவசியம் கிடையாது. ஆனால் பிதாவின் வார்த்தை நிமித்தம் போய் நின்றார். அப்ப இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து செஞ்சதுல வேற ஒண்ணுமே கிடையாது, பிதாவை கனம் பண்ணினார். அவ்வளவுதான், அவருடைய வார்த்தையை நிறைவேற்றினார். அதான் கனம் பண்ணுதல். ஞானஸ்தானம் பெற்ற உடனே வானம் திறந்தது, அபிஷேகம், ஆவியானவர் இறங்கி வந்தார். உடனே பிதா தன்னுடைய வார்த்தையை 1 Samuel 2:30 டக்குனு நிறைவேற்றுற, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுகிறேன். அதான் செய்ய உடனே சொல்ற, இவர் என்னுடைய நேசகுமாரன். எல்லாருக்கும் சொல்லுங்க, நிக்கிற எல்லா ஜனங்களுக்கும் முன்னால சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். அவருக்கு மட்டும், அவர் ஞானஸ்தானம் எடுக்கும் போது அவருக்கு மட்டும் பிதாவுடைய வாய்ஸ் மேல இருந்து வந்துச்சு. அப்ப பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணுதல், என்னை கனம் பண்ணுதல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய வார்த்தையை கனம் பண்ணுதல், அவர் சொல்றதை செய்யறதுக்கு பேர் தான் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தரை கனம் பண்ணுதல். அப்ப இயேசு கிறிஸ்து கர்த்தரை கனம் பண்ணினார், அப்படியே பிதாவும் அவரை உடனே கனம் பண்ணினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுகிறேன், வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, ஒவ்வொரு வசனத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க படிக்கிற வசனத்தை எதையுமே இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு எதையுமே நீங்க தள்ளாதீங்க, இது நம்மளால முடியாது அப்படின்னு எதையுமே தள்ளாதீங்க, இது நம்மளால செய்ய முடியாது, சிலர் செய்யட்டு, இது நம்மளால முடியாது. எந்த ஒரு வசனத்தையும் கூட சொல்லுகிறேன், இது நம்மளால முடியாது, எனக்கு தேவையில்லை அப்படி சொல்லாதீங்க. பைபிள் இருக்கிற வசனங்கள் முதல் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் எந்த வசனத்தையும் அது உங்களுக்காகவே கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார், அதை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு எதிர்பார்க்கிறார். அதை கனம் பண்ணுங்க, அதன்படி நடங்க, அதை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை கனம் பண்ணலாம், அப்புறம் வந்து கேளு, ஸ்பெஷலா கனம் பண்ணுவார். சரி, இப்ப இந்த இடத்துல கர்த்தர் நம்மளை கனம் பண்றாருல, என்னை கனம் பண்ணுகிறவர்களை கனம் பண்ணுகிறார். எதுக்கு கர்த்தர் நம்மளை கனம் பண்றார், இது நமக்கு தெரியணும். ரீசன் இருக்கணும், கர்த்தர் ஒண்ணு செய்யறது அதுக்கு எப்பவுமே ரீசன் இருக்கு. கர்த்தர் நம்மளை கனம் பண்றார், நம்மளை வந்து பெரிய ஆளாகிறார், எல்லாருக்கும் பெரிய ஆளா நம்மளை மாத்துறாரு, காட்டுறாரு. எதுக்காக கர்த்தர் எப்படி செய்யறார் அது நமக்கு தெரியும், வாசிக்கலாம். அதை இயேசு கிறிஸ்துவின் வாயினாலேயே இப்ப நம்ம கவனிக்க போறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17 அதிகாரம் 17th chapter 17 அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம்.
இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே வேளை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும், நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே, உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு, நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும்,
நல்லா பாருங்க, உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார், இப்போ கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்துல என்னை மகிமைப்படுத்தும் சொல்லும் பொழுது ரீசன் சொல்லுகிறார், உம்முடைய குமாரனாகி நான் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் என்னை மகிமைப்படுத்தும். ரீசன் புரிஞ்சிருச்சா? நம்ம ஏன் கர்த்தரை மகிமைப்படுத்துறாரு தெரியுமா? பிதாவை மகிமைப்படுத்தும்படியா அவர் நம்மளை மகிமைப்படுத்துறாரு, அவரை நம்ம மகிமைப்படுத்துறோம். இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஒரு சீக்ரெட் உங்களுக்கு நான் சொல்லி தரேன், இது உங்களை எங்கேயோ கொண்டு போயிடும். புரியுதா? உங்களுக்கு ஒரு சிம்பிளான விஷயம் தான், ஆனா உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உம்முடைய குமாரனுமை மகிமைப்படுத்தும்படி நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். இதுதான், இதுக்குதான் மகிமைப்படுத்துறாரு. இயேசு கிறிஸ்துவை பிதா மகிமைப்படுத்தினார். இப்ப இது என்ன, உங்களுடைய குமாரனை மகிமைப்படுத்தும்படி நீரனை மகிமைப்படுத்த, நம்ம பிதாவை மகிமைப்படுத்துறதுக்காக தான் அவர் நம்மளை மகிமைப்படுத்துறார். இப்ப வேதத்திலிருந்து உங்களுக்கு நான் சில விஷயங்களை, இது எப்படி நடக்கிறது என்பதை உங்களுக்கு காட்டுறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துக்கு போகணும். இங்க யோசேப்புடைய வாழ்க்கை இருக்கிறது. 40 அதிகாரத்துல யோசேப்புடைய வாழ்க்கை இருக்குது. இந்த யோசேப்புடைய வாழ்க்கையை நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொன்னேன். யோசேப்பு ஒரு சாதாரண ஒரு மேய்ப்பனுடைய குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர். இவருடைய தகப்பன் யாக்கோபு ஒரு ஆடு மேய்க்கிறவர். அந்த குடும்பத்திலே பிறந்து சின்ன பையன், வீட்டிலே 11வது பையன், இவன் ஆடுகளை மேய்க்கிறது இவனுக்கு தொழிலாக இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த யோசேப்பு கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனாக அவன் இருந்தான். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனாக இருந்தான். கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தணும்னு உடனே பிளான் போட்டார். சின்ன வயசுலேயே அவன் கர்த்தருடைய வழியில் நடக்கிறவன் ஆரம்பிச்சுட்டான். அதனால பாருங்க, அவன் என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனப்படுகிறேன். நீங்க 37வது அதிகாரத்திலிருந்து படிச்சீங்கன்னா தெரியும், 37 வரும்பொழுது யோசேப்பு கர்த்தரை கனம் பண்ணுவான். எப்படி? தன்னுடைய மூத்த சகோதரர்கள் எல்லாரும் தப்பு செய்வாங்க, ஆனா இவன் மட்டும் உண்மையுள்ளவனாயிருந்து தன் சகோதரருடைய தவறுகளை எல்லாம் போய் தன் தகப்பனுக்கு சொல்லி இவன் எல்லாரையும் சீர்படுத்த முயற்சிப்பான். இவன் சரியான வழியில நடந்து கர்த்தருடைய வழியில உண்மையா நடப்பான். அவருடைய மூத்த அண்ணன்கள் எல்லாம் தப்பான காரியம் செய்வாங்க, ஆனா இவன் ஒருத்த மட்டும் கர்த்தரை பயந்து, கர்த்தருக்கு பயந்து அவரை கனம் பண்ணி அவன் உண்மையுள்ளவனா இருப்பான். அப்ப சின்ன வயசுலயே இவன் கர்த்தரை கனம் பண்றத கர்த்தர் கணக்குல வச்சார், பார்த்தாரு. இந்த மூத்த அண்ணனுடைய வழியில இவன் போகாமல் இவன் மட்டும் ஏ வழியில நடக்கிறான். இவனுடைய முதல் மூத்த 10 பசங்க, மூத்த சகோதரர்கள் 10 பேரும் தவறான முன்னுதாரணம் கொடுக்கிறாங்க. ஒருவேளை தகப்பனுடைய ஆடுகளை கொண்டு போய் வித்துருப்பாங்க, யாருக்காவது வித்துட்டு அந்த பணத்தை வச்சு இவன் செலவு பண்ணிருப்பாங்க, என்ன ஏமாத்த வேலை பண்ணாங்களோ தெரியல. ஆனால் இவன் அப்படிலாம் நடக்கல, ரொம்ப உண்மையா இருந்தான், நேர்மையா இருந்தான், ரொம்ப ஒழுக்கமா இருந்தான். இதெல்லாத்தையும் பார்த்து விட்டு கர்த்தர் அவனுக்கு தரிசனங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறார். அவனை பத்தி தன் திட்டத்தை அவனை ஆசீர்வதிக்கணும் பிளான் பண்ணிட்டார். இவன் என்ன கனம் பண்றான், இவனை நம்ம கனப்படுத்தி ஆகணும், கர்த்தர் பிளான் பண்ணிட்டார். பிளான் பண்ணிட்டு கர்த்தர் என்ன செய்கிறார், இவனுக்கு சொப்பனங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறார். வயல்வெளியில் அறுவடை செய்கிற மாதிரியும், நட்சத்திரங்கள் சூரிய சந்திர நட்சத்திரங்களை பணிந்து கொள்வது போலவும், இதெல்லாம் 37 வருது. கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களை கொடுத்து நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அதுக்கு பிறகுதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. சகோதரர்கள் பகைக்கிறாங்க, தகப்பனும் கூட பகைக்கிறான். கடைசி அவனை குடியில தள்ளி விடுகிறார்கள். பின்பு அவனை எடுத்து இஸ்ரவேலருக்கு போகிறதான அந்த வியாபாரிகள் கையில, இஸ்ரவேலர் கையில விற்று போடுகிறார்கள். அவர்கள் அவனை எகிப்துக்கு கொண்டு போய் போர்த்திபாரின் வீட்டில் அவனை அடிமையாய் விற்று விடுகிறார்கள். அங்கே அவன் வீண் பழி சுமத்தப்பட்டு கடைசியில் ஜெயிலுக்கு போயிட்டான். கர்த்தர் இவனை உயர்த்தரோடு நினைத்தார், ஆனால் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் அப்படியே போயிட்டு இருக்குது, மோசமான பாதையில போயிட்டு இருக்குது. சிறைச்சாலையில போயிட்டான். சிறைச்சாலையில் அவன் இருக்கும் பொழுது அங்கே 2 பேர் இருக்கிறாங்க, ஒருவன் சுயம்பாகி, ஒருவன் பான பாத்திரக்காரன். சுயமாகி பான பாத்திரக்காரன் என்பது யார் என்றால், பான பாத்திரக்காரன் என்பது கப் பியரர், அதாவது ராஜாவுக்கு உணவுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்கிறவன். இவன் என்ன செய்யணும், இவன் ராஜாவுடைய உணவில் எந்த விஷம் கலந்திருக்கிறதா என்பதெல்லாம் கிளீனா செக் பண்ணி இவன் கவனத்தோடு அதை ராஜாவுக்கு கொடுக்கணும். இவன் டேஸ்ட் பார்த்துட்டு கரெக்டா ராஜாவை கொடுக்கணும். ராஜாவுக்கு மெயினான ஆள், இவன் கையில போய் தான் ராஜா கைக்கு சாப்பாடு போகும். இவனை கிராஸ் பண்ணாம ராஜாக்கு எந்த சாப்பாடு போகக்கூடாது. அடுத்து சுயமாகி இவர்கள், இவன் உணவை ஆயத்தப்படுத்தி மற்ற காரியங்கள் அதுக்கு முன்கான காரியங்களை செய்கிறவர்கள். அந்த நாட்களிலே பார்வோனை கொல்லும்படி ஏதோ ஒரு சதி திட்டம் நடந்திருக்கிறது. அதுல இந்த சுயமாகி சம்பந்தப்பட்டிருக்கிறானா அல்லது இந்த பான பாத்திரக்காரன் சம்பந்தப்பட்டிருக்கிறானா என்பது தெரியல ராஜாவுக்கு. 2 பேரையும் பிடிச்சி ஜெயில போட்டாச்சு. 2 பேரும் ஜெயில இருக்கும் பொழுது ஒரு நாள் 2 பேரும் சோர்ந்த முகத்தோடு இருக்கிறாங்க. யோசேப்பு அதை பார்க்கிறான்,
அவ்விரண்டு பேரும் சிறைச்சாலையில் இருக்கும் போது ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டார்கள். காலமே யோசேப்பு அவர்களிடத்தில் போய் அவர்களை பார்க்கும் போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோட காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமா இருக்கிறது என்ன என்று கேட்டான்.
அதற்கு அவர்கள்
சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு,
சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுதல்
தேவனுக்குரியதல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான்.
இப்ப இந்த 2 பேரும் 2 வெவ்வேறு சொப்பனங்களை கண்டு கலங்கி இருக்கிறாங்க. என்னமோ நடக்க போகுதுன்னு பயந்துட்டு இருக்கிறாங்க. இவன் போய் அவங்களை கேட்கிறான், ஏன் இன்னைக்கு உங்க முகம் கலங்கி இருக்கிறது, ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க? நாங்கள் 2 பேரும் ஒவ்வொரு சொப்பனம் கண்டோம், அதனாலதான் நாங்கள் கலங்கி போயிருக்கிறோம். அது கர்த்தர் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை. நாங்கள் உடனே யோசேப்பு சொல்லியிருந்தான், அதானே எங்கிட்ட சொல்லு, நான் சொல்றேன் அப்படின்னு இருக்கணும். யோசேப்பு இல்ல, நான் இருக்கும்போது எதுக்கு கவலைப்படுறீங்க, சொல்லு நான் சொல்றேன். என்ன சொப்பனமானாலும் நான் விளக்கம் கொடுக்கிறேன் சொல்லு என்கிட்ட அப்படின்னு அவன் சொல்லியிருக்கணும். ஆனா அப்படி சொல்ல எடுத்த உடனே சொல்றான் பாருங்க, சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுதலும் தேவனுக்குரியது அல்லவா. அங்கெல்லாம் ஆரம்பிக்கிறான். அதை எங்கிட்ட சொல்லுங்கன்னு எடுத்தோட சொல்லாமல் அவன் எடுத்தோட பாருங்க, சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுவது தேவனுக்குரியது அல்லவா அப்படின்னு சொல்லிட்டுதான் பின்பு அது எங்கிட்ட சொல்லுங்கன்றான். எங்கிட்ட சொல்லுங்கன்னு மட்டும் சொல்லியிருந்தானா நான் சொல்றேன் என் திறமைன்னு வந்திருக்கும். ஆனால் சொல்ல போறது நானா, என் வாயில் தான் வரப்போகுது. ஆனால் சொல்ல வைக்கிறவர் தேவன். அதான் கொண்டு வர என் வாயிலிருந்து அதுக்கு அர்த்தம் வரும். ஆனால் அதை சொல்ல வைக்கிறவர் தேவன். தேவனாகிய கர்த்தரை காமிச்சுட்டு தான் தன்னை காமிக்கிறான். சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவது தேவனுக்குரியது அல்லவா, அவரை கனம் பண்ணிட்டான். அடுத்ததுதான் தன்னை குறித்து பேசுகிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை கனம் பண்ணும் பொழுது எதுக்காக கனம் பண்றார்? அவரை கனப்படுத்துவதற்காக தான் கர்த்தர் நம்மளை கனம் பண்றார். உங்க வாழ்க்கையில ஒரு விசேஷமான திறமை இருக்குது, உங்களுக்கு விசேஷமான ஒரு தாளந்த இருக்குது, உங்ககிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷலா ஏதோ ஒன்று உங்ககிட்ட இருக்குது, ஏதோ ஒரு ஞானம் உங்ககிட்ட இருக்குது, அது யாருகிட்டயும் இல்லாத ஒன்று இருக்குது, அது உங்ககிட்ட மட்டும் கர்த்தர் யூனிக்கா கொடுத்திருக்கிறாரு. அந்த காரியத்தை நீங்கள் பிரயோகப்படுத்தும் போது எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, எவ்வளவு டேலண்டா இருக்கிற, எவ்வளவு நல்லா பேசுற, எவ்வளவு நல்லா செய்யற, எவ்வளவு நல்லா இருக்குது நீ செய்யற காரியம், எவ்வளவு நல்லா இருக்குது. எதுவானா இருக்கணும், அது ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம். நீங்க எழுதுறீங்க, ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகா இருக்குது சொல்லலாம். என்ன அழகா எழுதுற சொல்லலாம். நீங்க வைக்கிற சாம்பார் ரொம்ப ருசியா இருக்குது சொல்லலாம். என்ன அழகா, என்ன அருமையா, நீ சாம்பார் வச்சுன்னா நாலு வீட்டுக்கு அப்படியே வாசல் தூக்குதுங்களா? ஏதோ ஒண்ணு, ஏதோ ஒண்ணு உங்கள்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குது. நீ என்ன சொல்லணும்? இது தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். ஆமென். என் ஆண்டவர் எனக்கு இத கொடுத்திருக்கிறார். நான் சாம்பார் வச்ச நாலு வீடு கேட்கும். எதுவானாலும் உங்ககிட்ட ஏதோ ஒண்ணு இருக்குது இல்ல, ஸ்பெஷலா ஏதோ ஒண்ணு ஸ்பெஷலா இருக்கு. அந்த ஸ்பெஷலுக்கு யார் காரணம்? கர்த்தர் தான் காரணம். இதை நீங்க செய்யணும். நீங்க கர்த்தரை எந்த விஷயத்துல சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கு கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிறார், உங்களை மேன்மைப்படுத்த நாலு பேர் கூட புகழும்படி செய்கிறார். அந்த புகழ்ச்சிக்கு யார் காரணம் என்பதை நீங்கள் மறுதளிக்க கூடாது. இதுக்கு என் ஆண்டவர் தான் காரணம், அவர் தான் காரணம். அவர் மட்டும் இல்லைன்னா நான் எப்படி இந்த மாதிரி செய்ய முடியும்? அவர் மட்டும் இல்லைன்னா எனக்கு எப்படி இந்த காரியம் கிடைக்கும்? நீங்க உண்மையுள்ளவர்னு பேர் வாங்கியிருக்கிறீங்க, நேர்மையுள்ளவர்னு பேர் வாங்கியிருக்கிறீங்க, உத்தமன் பேர் வாங்கியிருக்கிறீங்க, ஹார்ட் ஒர்க்கர்னு பேர் வாங்கியிருக்கிறீங்க, ரொம்ப நல்லவர்னு பேர் வாங்கியிருக்கிறீங்க, திறமசாலின்னு பேர் வாங்கியிருக்கிறீங்க, உங்ககிட்ட ஒரு காரியத்தை கொண்டு கரெக்டா செஞ்சு முடிப்பாங்கன்னு சொல்லி நல்ல பேர் வாங்கியிருக்கிறீங்க. இதுக்கு யார் காரணம்? யார் காரணம்? இத்தனை பேர் உங்களுக்கு கிடைச்சதுக்கு யார் காரணம்? அதை மூடி மறைக்க கூடாது, அதை மூடி மறைக்க கூடாது. அதுக்கு யார் காரணம்? அது உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு நல்லா தெரியும் அது யார் காரணம். நமக்கு நல்லா தெரியும் அது யார் காரணம், அதை மறைக்க கூடாது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கர்த்தர் அவங்களை உயர்த்தும் பொழுது அதுக்கான காரியத்தை கர்த்தருக்கு மகிமையை செலுத்திட்டே அவங்க மகிமை அடைஞ்சாங்க. நம்ம கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது அவர் நம்ம கனம் பண்றார், தொடர்ந்து நம்ம அதை வச்சு கனம் பண்ணணும். அவரை கனப்படுத்துவதற்காகத்தான் கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்க, அடுத்த ஸ்டெப் பாருங்க, 41 அதிகாரத்துக்கு வாங்க. அடுத்த அதிகாரம் 15-16 வசனம். இப்ப ராஜாவுக்கு முன்னால போயிட்டான், பார்வோனுக்கு முன்னாடி, இப்ப சுயம்பாகிக்கு முன்னால இருந்தவன் கடைசியில பார்வோனுக்கு முன்னால போயிட்டான். 41 15-16 வசனங்கள்.
பார்வோன் யோசேப்பை நோக்கி ஒரு சொப்பனம் கண்டேன்,
அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை.
நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்று
பார்வோன் சொல்லுகிறான்.
அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக
நான் அல்ல
தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான்.
பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். என்ன கிளியரா பேசுறான் பாருங்க. நான் அல்ல, எடுத்து போட்ட மாத்திபர், நான் அல்ல, நான் கிடையாது. பார்வோன் கேள்விப்பட்டு கூப்பிடுறான், அந்த நியூஸ் பார்வோனுக்கு வந்துருச்சு. நீ சொப்பனத சொன்ன உடனே அந்த சொல்லுவியாமே, இல்ல ராஜா நான் இல்ல, நான் இல்ல. இவன் வாயில தான் வருது, நான் அல்ல. அந்த வாத்தி கடிக்கு நான் அல்ல. கர்த்தரே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருள்வாராக. என்ன அழகு உயர்த்தலாம் பாருங்க, ஒரு சாதாரணமான சுயமாகியா இருக்கட்டும், அவனுக்கு முன்னாலும் கர்த்தரை தான் உயர்த்தறான். ராஜாவுக்கு முன்னால போய் நிற்கும் பொழுது கர்த்தரை தான் உயர்த்தறான். இன்னைக்கு சொல்லுகிற கர்த்தர் கூட உயர்த்தி வச்சிருக்கிறார். உங்க வீட்டில் இருக்கிற வேலைக்காரிக்கு முன்பதாகவும் நீங்கள் கர்த்தரை உயர்த்துங்கள். நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் இருக்கிற மேல் அதிகாரிக்கு முன்பாகவும் கர்த்தரை உயர்த்துங்கள். ஆமென். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு நம்ம வேலைக்காரிக்கு முன்பாக கர்த்தரை உயர்த்திடுவோம், ஆனா நமக்கு மேல இருக்கிற மேல் அதிகாரிக்கு முன்னால கர்த்தரை உயர்த்த மாட்டோம். அவர் எது நினைச்சுக்குவாரோ? நீங்க ஒரு காரியத்தை நல்லா செஞ்சுட்டீங்க, உங்களை பாராட்டுறாங்க, சொல்லுங்க கர்த்தர் தான் எனக்கு இந்த ஞானத்தை கொடுத்தார், கர்த்தர் தான் எனக்கு இந்த ஞானத்தை கொடுத்தார். சாட்சி அது ஒரு வாய்ப்பு. உங்களுக்கு உங்களுக்கு ஒரு புகழ்ச்சி வருது பாத்தீங்களா, அது ஒரு வாய்ப்பு. சும்மா போயிட்டு நீங்க உங்களுக்கு மேல இருக்கிறவங்க கர்த்தரை பத்தி நீங்க சொல்றது கஷ்டம், ஆனா அவங்க உங்களுக்கு புகழ்றாங்க பாருங்க, ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் ஏற்படுத்துறாரு பாருங்க. உங்களை புகழும்படி நீ நல்லா செஞ்சிருக்கிறப்பா இந்த காரியத்தை, அது உங்களுக்கு கிடைக்கிற சான்ஸ். அந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதே. நீங்களா போய் வாலண்டியரா போய் கர்த்தர் இப்படி ஆசீர்வதிச்சார், கர்த்தர் அப்படி செஞ்சாரு, அதை சொல்ல முடியாது. ஆனால் உங்களை புகழும்படி கர்த்தர் அவங்க வாய தரப்பா இருப்பாருங்க, அந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. கர்த்தர் தான் செஞ்சார், கர்த்தர் தான் என்ன செய்ய வச்சா, இதுதான் சக்சஸ்ஃபுல்லா செஞ்சது, கர்த்தர் தான் காரணம். ராஜாவுக்கு முன்பதாகவும் கர்த்தரை உயர்த்திட்டார். அதனால கர்த்தர் நமக்கு புகழ்ச்சி கொடுப்பதெல்லாம் அவரை புகழ்வதற்கு கொடுக்கிற வாய்ப்பு என்பதை மறந்து விடாதிருங்கள். யார் உங்களை புகழ்ந்தாலும் அடே சந்தோஷமா தலையாட்டி உட்கார்ந்துடாது. புரியுதா? அப்படி பண்ணிடாது, மௌனமா இருந்து அடே உட்கார்ந்துடாது. சொல்லுங்க, இது ஆண்டவருடைய கார், இது ஆண்டவருடைய கார். நல்லா வெளியில கன்வென்ஷன் போகும்போதெல்லாம் மூணாவது நாள் கூட்டம் நடக்கும்போது ஒரு கொடுமை நடக்கும். லாஸ்ட் நாள் தேர்ட் டே நடக்கும்போது இந்த பிரசங்க முன்னாடி அந்த பாஸ்டர் எழுதிச்சுருவாங்க, என்று சொல்வாங்க, அருமையான பாஸ்டர், அருமையான சகோதரர். முதல் நாள் வந்து பிரசங்கத்தை பத்தி பேசிடுவாங்க, கடைசி நாள்ல பார்க்கும்போது என்னுடைய கேரக்டர் பேசுவாங்க. மூணாவது எவ்வளவு தாழ்மையான ஒரு சகோதரர், எந்த விஷயத்தில் நமக்கு எந்த சிரமம் அவர் கொடுக்கல, எவ்வளவு தூரம் நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளோட கூட இருந்தார், அவ்வளோ ஒரு நல்ல ஒரு சகோதரர். அப்படி ஆய் போயின்னு பேசுவார். எனக்கு அப்படியே என்னடாது, சரி முடிச்சு அவனு பேசி உட்காந்து பேசி முடிக்கட்டும். பேசி முடிச்சு அவன் உட்காந்து நான் எழுந்துச்சு முதல் காரியம் சொல்லுவேன், எல்லாம் கர்த்தர் கிருபையாய் செய்ய வைக்கிறார். இந்த பிரசங்கத்தில் மூணு நாள் என்ன அற்புதம் நினைச்சு அதுவும் ஆய்வுன்னு நான் சொல்லுவேன். இதில் எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை, கர்த்தர் தான் இத்தனை பேர் விடுதலை ஆக்கினார், கர்த்தர் தானே உங்களை ஆசீர்வதிச்சார். அந்த பாஸ்டர் கூட கொஞ்சம் போதும் நினைச்ச மாதிரி இருக்கலாம், ஆனால் அதை பத்தி நான் வருத்தப்படுவது கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல கர்த்தர் கண்டிப்பாக கனப்படுத்தப்படும். அத்தனை புகழ்ச்சிகளுக்கும் கர்த்தர் ஒருவர் தான் காரணம் என்பதை அந்த இடத்துல நம்ம மறுதளிச்சிடக்கூடாது. அதுக்கு மறுதளிச்சிடக்கூடாது, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது. கர்த்தர் தான் காரணம். நம்ம வாழ்க்கையில சொல்றேன், உங்களை நாலு பேர் புகழ்றாங்கன்னா அதுக்கு கர்த்தர் காரணம் என்பதை எந்த சூழ்நிலையில் மூடி மறைச்சிடாதீங்க. அவரை புகழ்வதற்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற வாய்ப்பு அது. சரியா? சரி, அடுத்தது இன்னொரு நபரை காட்டுறேன் உங்களுக்கு. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2:16 வாசிக்கலாம். தானியேல் 2:16 வாசிப்போம்.
தானியேல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா மீஷாபேல் அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான்.
பின்பு ராக்காலத்திலே தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது.
அப்பொழுது
தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான்.
முதல் காரியம் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான்.
பின்பு தானியேல் சொன்னது தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள
சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக
ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது.
என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நேபுகாத் நேச்சாருக்கு ஒரு சொப்பனம் வருது. அங்கே யோசேப்பு விஷயத்துல சொப்பனம் கண்டவர்கள் அந்த சொப்பனத்தை சொன்னாங்க. சுயம்பாகி பான மாத்திரங்களான அவனு சொன்னாங்க, அதே போல பார்வனு சொன்னான். ஆனால் இங்க நேபுகாத் நேச்சார் விஷயத்துல சொப்பனத்தை கண்டவன் சொப்பனத்தை மறந்துட்டான். ஆனால் அந்த சொப்பனத்துல என்னமோ விஷயம் இருக்குதுன்றதை மட்டும் அவனுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குது. தேசத்தில் இருக்கிற ஞானிகள், கல்தையர்கள், ஜோசியக்காரர்கள், குறி சொல்லுகிறவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சொப்பனத்தையும் சொல்ல அதன் அர்த்தத்தையும் சொல்லுன்றான். எல்லாரும் சொல்றாங்க, சொப்பனத்தை சொல்லுகிறாஜா, நாங்க அர்த்தத்தை சொல்றோம், இப்படி என்ன ஏமாத்துறீங்களா, எல்லாத்தையும் வெட்டி க்ளோஸ் பண்ணுங்கட்டான். அத்தனை குறிகாரர்கள், ஜோசிய சொல்லுகிறவர்கள் எல்லாரையும் கொண்டு வேண்டான். அப்ப தானியேல், இவனும் அந்த ஞானிகள் இவனு இருக்கிறான், இவனு கொல்லப்பட வேண்டியவன். அப்ப தானியேல் தங்களுக்கு கொஞ்சம் தவணை கொடுக்கும்படி ராஜாவினிடத்துல விண்ணப்பம் பண்றாங்க. எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்க சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்றோம். சரி, தவணை கொடுக்கப்பட்டது. அன்னைக்கு தன்னுடைய நண்பர்கள் மூணு பேரையும் சேர்த்துக்கொண்டு இவன் தனியே ஒரு அறையிலே போய் ஜெபிக்கிறாங்க கர்த்தர்ட்ட. ஆண்டவரே, அந்த ராஜாவுக்கு என்ன சொப்பனத்தை கொடுத்தீர், அதை எங்களுக்கு வெளிப்படுத்தும், அதன் அர்த்தத்தை எங்களுக்கு சொல்லித்தாரும். ஜெபிக்கிறாங்க, ஜெபிச்சுட்டு அவங்க போய் படுத்துட்டாங்க. படுத்த உடனே தானியேலுக்கு, நேபுகாத் நேச்சாருக்கு என்ன சொப்பனம் வந்துச்சு, அதே சொப்பனம் தானியேலுக்கு அப்படியே வருது. கர்த்தர் அப்படியே இங்கே காட்டுறாரு. அந்த சொப்பனம் வாக்காலத்துல தானியேலுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டது. தானியேல் தூங்கும்போது அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கர்த்தர் காட்டுறாரு. அந்த சொப்பனத்தை அப்படியே இங்க ரிப்பீட் பண்றாரு. சொல்லி இவனுக்கு அதன் அர்த்தத்தையும் கர்த்தர் கிளியரா கொடுத்துட்டு, சொன்னவுடன் அடுத்த நாள் உடனே தன்னுடைய சகோதரனை பார்த்து, நண்பர்களை பார்த்து சொல்றான், தேவனாகிய கர்த்தருக்கு சோத்திரம். அந்த சொப்பனத்தை கண்ட உடனே, எழுந்த உடனே முதலாவது கர்த்தரை நல்லா சோத்திரம் பண்றான். தான் முதல்ல தனியா நல்லா சோத்திரம் பண்றான். சோத்திரம் பண்ணிட்டு அடுத்த வார்த்தை பாத்தீங்கன்னா, அவன் தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்திற்கு எந்தெந்தைக்கும் உள்ள சதா காலங்களில் சோத்திரம் உண்டாவதாக, ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது என்று சொல்லி தன் நண்பர்களுக்கும் அதை அவன் பிரகடனப்படுத்துகிறான். ஞானம் கர்த்தருக்குரியது, அர்த்தத்தை சொல்லக்கூடிய ஞானம் இது கர்த்தருடையது. எனக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சிருந்ததுனால நான் ஸ்பெஷல் நினைக்காதீங்க, இதை கொடுத்தவர் கர்த்தர் என்று சொல்லி தன்னோடு செவித்த அந்த நண்பர்களுக்கு முதலாவது கர்த்தரை அவர்களுக்கு முன்னால மகிமைப்படுத்திட்டான். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அடுத்தது இப்ப பார்வோனுக்கு முன்னால போய், நேபுகாத் நேச்சருக்கு முன்னால போனான். 26 வருஷத்துக்கு பிறகு வாசிப்போம்.
ராஜா பெல்தேஷாசார் என்னும் நாமமல்ல தானியேலை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தையும்
அதன் அர்த்தத்தையும்
நீ எனக்கு அறிவிக்க கூடுமா என்று கேட்டான். தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும்
ஜோசியராலும்
சாஸ்திரிகளாலும்
குறி சொல்லுகிறவர்களாலும்
கூடாது.
ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் சொல்ல முடியாத ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டான். இவங்க எல்லாம் ஏமாத்துக்காரங்க, இவங்க ஒண்ணுமே செய்ய முடியாதுன்றான். அடுத்தது,
மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார்.
உம்முடைய சொப்பனமும்
உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும்
என்னவென்றால் ஆரம்பிக்கிறார். இவன் கேட்ட கேள்வி பாருங்க, ராஜா கேட்ட கேள்வி, சொப்பனங்களை நான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொல்ல உன்னால் கூடுமான்னு கேட்டான். என்ன சொல்லி இருக்கணும், கூடும், என்னால சொல்ல முடியும், உன்னால சொல்ல முடியுமா அப்படி கேட்ட கேள்விக்கு என்னால சொல்ல முடியும், இதுதான் கரெக்ட் பதில். ஆனா இவன் என்ன சொல்றான், யாரால எல்லாம் சொல்ல முடியாதுன்னு ஃபர்ஸ்ட் லிஸ்ட் போட்டுட்டு அவங்க கூட இருக்கிறாங்களே ஜோசிகாரன் குறி சொல்றவன் சாஸ்திரி இந்த கல்தறி இவங்க எல்லாம் திருட்டு பசங்க இவங்க யாராலும் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் அவங்கள போட்டு ஒரு அடி அடிச்சுட்டான். அடுத்தது சொல்றான், சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்வது பரலோகத்தின் தேவனுக்குரியது. உன்னால சொல்ல முடியுமான்னு கேட்டது, ஆமா என்னால சொல்ல முடியும் தான் பதில் சொல்லணும், சொல்லியிருக்கணும். ஆனால் இவன் பாருங்க, என்னால் சொல்ல முடியும் சொல்லாமல் முதலாவது யாரால் சொல்ல முடியாது என்பதை சொன்னான். யாரால் சொல்ல முடியுங்கிறதை கர்த்தரை கை காமிச்சிட்டான். பரலோகத்தின் தேவன் தான் இதுக்கு சொல்லுகிறவர். சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சு சொப்பனத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு வார்த்தை கூட என்னால் சொல்ல முடியும் நம்ம சொல்லலை. கேட்ட கேள்விக்கு டைரக்ட் பதிலை கொடுக்கலாம். உன்னால் சொல்ல முடியுமா? என்னால சொல்ல முடியும், அவன் சொல்லலை. யாரால சொல்ல முடியாது, யாரால் சொல்ல முடியும், அதை மட்டும் சொல்லிட்டு டக்குனு சப்ஜெக்டுக்கு போயிட்டான். நல்ல கவனிங்க, உங்கள் வாழ்க்கையின் அத்தனை மேன்மைகள், உங்களுக்குள் மறைந்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்கள், உங்களுக்குள் இருக்கிற அத்தனை தாளந்துகள், திறமைகள், அபிஷேகம், என்ன காரியமா இருக்கட்டும், உங்களுக்கு நல்ல பெயரை உண்டாக்கக்கூடிய எதுவானாலும் இருக்கட்டும், அதுக்கு பின்னால கர்த்தர் மட்டும்தான் நிக்கிறார் என்பதை வெட்ட வெளிச்சமாய் காண்பியுங்கள். வெட்ட வெளிச்சமாக காண்பி, அதன் ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. பார்சியலா சொல்லி பார்சியல் எடுக்கக்கூடாது. முழுவதும் மகிமையை கர்த்தருக்கு திருப்புங்க, அவர் உங்களுக்கு பல மடங்கு மகிமையை திருப்பி உங்களுக்கு கொடுப்பார். யோசிப்பாருங்க, இந்த சம்பவத்துல எல்லாம் யோசேப்பு சாதாரண ஆடு மேய்க்கிறவனா? அந்த இடத்துல அவன் கர்த்தருடைய வார்த்தையின் வாழ்ந்து உண்மையா நடந்து வந்தான். கொஞ்சம் கர்த்தரை கனம் பண்ணான். இப்ப கர்த்தர் அவனை கொண்டு வந்து பார்வோனுக்கு முன் நிக்க வச்சாரு. பார்வோனுக்கு முன்பதாக அவன் கர்த்தரை கனம் பண்ணான். அடுத்த ஸ்பாட்டை டக்குனவன் பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டான். அதுக்கு கொடுத்த ரிவார்டு பாருங்க, கர்த்தர் கொடுத்த ரிவார்டு பாருங்க. அடுத்த ஸ்பாட் டைரக்டா பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டான். தானியலுடைய விஷயத்துல யோசிச்சு பாருங்க, இதுவரைக்கும் சாதாரணமா தான் இருந்தான். இங்க வந்து ராஜாவுக்கு உண்டாக சொப்பனத்தை அந்த அர்த்தத்தை சொன்ன உடனே அடுத்த ஸ்பாட்லயே அவன் தேசத்துல டாப் ஸ்பாட்டுக்கு போயிட்டான். ஒரு செகண்ட்ல இங்க போயிட்டான். அப்ப இவனுடைய காரியங்கள் எல்லாம் கவனிச்சு பாருங்க. ஒரு நிமிஷத்துல இவங்க முதலாவது கர்த்தரை கனம் பண்ணி இருக்கிறாங்க. தானியல் விஷயத்துல கூட அவன் தீட்டு உண்டாக கூடிய பொருளை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தை பற்றி மயந்து நடந்தான். அதனால ஒன்னு அவன் உயர்த்தப்படல. அதுக்கு கர்த்தர் அவனை செய்யறாரு. கொஞ்சம் கனம் பண்ணி அவனை சொப்பனத்துக்கான அர்த்தம் சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்துட்டாரு அந்த இடத்துல. ஆனால் அடுத்த லெவல்ல கர்த்தர் வந்து அடுத்த ஸ்பாட் அவனுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் சான்ஸ் வந்து ஃபுட் விஷயத்துல வருது. அதுல வந்து அவன் தன்னை பரிசுத்தமாய் காண்பிச்சான். இப்ப அடுத்தது கர்த்தர் தன்னை உயர்த்துகிறதற்கான ஒரு சான்ஸ் கொடுக்கிறாரு. இந்த சொப்பனத்தை விளக்க கொடுக்கிறது. அந்த சான்ஸை கரெக்டா யூஸ் பண்ணி கர்த்தரை உயர்த்திட்டான் பாருங்க. அடுத்த ஸ்பாட் கர்த்தர் சட்டனை தூக்கிட்டார் ஒரே தூக்கி. அதனால எப்ப சான்ஸ் கிடைக்கும் பாருங்க. கர்த்தர் கொடுக்க சான்ஸ் கொடுப்பாரு. உங்களை யாராவது புகழ்றாங்களோ அது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற சான்ஸ். உங்களை உயர்த்தும்படிக்கு, உங்களை கனப்படுத்தும்படி, உங்கள் பெயரை பெருமைப்படுத்தும்படி அது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற சான்ஸ். புரியுது உங்களுக்கு? உங்களை நாலு பேர் புகழ்றாங்கன்னா அது உங்களை உயர்த்துவதற்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற சான்ஸ் அது. அப்படி நீங்க அந்த சான்ஸை கரெக்டா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உயர்ந்துருவீங்க. அந்த சான்ஸ் யூஸ் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த உயர்வு அடிபட்டு போயிடும். அந்த சான்ஸை கரெக்டா யூஸ் பண்ணுங்க. டக்குன்னு கர்த்தரை உயர்த்தி தூக்கி பிடிக்கும். அடுத்த லெவல் நீங்க எங்கேயும் போயிடுவீங்க. ஆமென். இதுதான் நடந்துச்சு. யோசேப்பு கதை நடந்துச்சு, தானியல் கதை நடந்துச்சு. அந்த ரைட் சான்ஸை கரெக்டா யூஸ் பண்ணாங்க. கர்த்தர் தூக்கிட்டார், ஒரே ஸ்பாட்ல தூக்கிட்டார். அதனால ஒவ்வொரு நாடிலும் நீங்கள் உத்தமமாய் கர்த்தருக்கு நடங்க, அவருடைய வழியில நடந்து கர்த்தரை பேசிக்கா கனம் பண்ணுங்க. அந்த தேசியா கனம் பண்ணுங்கிறதுனாலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அடுத்த கட்டத்தில் உங்களை உயர்த்து, அவரை உயர்த்துவதற்கான ஒரு புகழ்ச்சி மேன்மையை கர்த்தர் கொடுப்பாரு. அந்த ஸ்பாட்டுக்கு வந்த பிறகு அந்த இடத்தை கவனமா யூஸ் பண்ணிடுங்க. அப்புறம் உடைய லெவலே வேற. கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். நம்முடைய ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துகிறவர். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். Glory to Jesus. Hallelujah. நம்முடைய ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துகிறவர், மகிமைப்படுத்துகிறவர். தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை கர்த்தர் மகிமையும் படுத்தி இருக்கிறார். தேவ பிள்ளையே, உங்களை கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறித்தார், உங்களை அழைத்தார். அந்த அழைப்புக்கு செவி கொடுத்த உடனே கர்த்தர் உங்களை ரட்சித்து நீதிமானாக மாற்றியிருக்கிறார். இப்ப அடுத்த காரியம், உங்களை கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார், உங்களை கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார், உங்கள் பெயரை பெருமைப்படுத்த அவர் விரும்புகிறார். ஆபிரகாமை அழைக்கும் பொழுதே கர்த்தர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் கர்த்தர் சொன்னார். உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. மோசையை குறித்து கர்த்தர் சொன்னார், அவன் தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேலானவன், அவன் கர்த்தருடைய சாயலை காண்கிறான், அவன் பிரத்யட்சமாய் கர்த்தரை தரிசிக்கிறான் என்று மோசையை குறித்து கர்த்தர் சொன்னார். யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், இன்றைக்கு சகல இஸ்ரவேலருடைய கண்களுக்கு முன்பதாக நான் உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன் என்று சொன்னார். அப்படியே கர்த்தர் யோசுவாவை அந்த நாடிலே தானே மேன்மைப்படுத்தினார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறவர், மேன்மைப்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். நீங்க இதே நிலைமையில் இருக்கிறது அவருடைய விருப்பம் அல்ல, உங்களை புகழ்ச்சியாய் கர்த்தர் கொண்டு போகணும் நினைக்கிறார். நாலு பேருக்கு முன்னாடி உங்களுக்கு நல்ல பெயரை கர்த்தர் ஏற்படுத்தணும்னு ஆசைப்படுறாரு, உங்களை உயர்த்தணும்னு ஆசைப்படுறாரு. பேசிக்கா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் எல்லாம் அவரை கனம் பண்ணுங்க. இதோடைய முதல் படி என்ன தெரியுமா? அவருடைய வசனத்தின்படி நடக்காரன், இத ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அவருடைய வசனத்தின்படி நடக்கும் பொழுது நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணுகிறீர்கள். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுகிறேன் கர்த்தர் சொல்றார். அவருடைய வசனத்தின்படி நடக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் கர்த்தர் நம்மளை கனப்படுத்துறார். கனப்படுத்தி நம்மை நல்ல ஒரு பெரிய நபர்களுக்கு முன்பாய் நம்மளை கொண்டு போய் வச்சு அங்க புகழோ புகழ புகழ வைக்கிறார். நாலு பேருக்கு முன்னால் நமக்கு ஒரு புகழ்ச்சியை கர்த்தர் கொடுக்கிறார். உங்கள் திறமையை கர்த்தர் அதிகரிக்க பண்ணி அதனால உங்களுக்கு புகழ்ச்சியை கர்த்தர் உண்டாக பண்றார். அங்கதான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த செகண்ட் ஸ்டெப்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த புகழ்ச்சி வந்த உடனே ஆகான்னு நீங்க உட்கார்ந்துடக்கூடாது. அந்த இடத்துல வந்த உடனே இதுக்கு காரணம் என் ஆண்டவர். நீங்க என்ன புகழ்றீங்க இல்ல, இதுக்கு காரணம் என்னுடைய ஆண்டவர். அந்த இடத்துல நீங்க கவனமா இருக்கணும். முதல் ஸ்டெப்ல நீங்க வந்தீங்க, செகண்ட் ஸ்டெப்ல ரொம்ப கவனமா இருக்கணும். நாலு பேருக்கு நான் புகழ்ச்சி வரும் பொழுது அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. இதுக்கு காரணம் கர்த்தர்னு சொல்லுங்க. இது கர்த்தர் தான் எனக்கு கொடுத்த திறமைன்னு சொல்லுங்க. இது அவர் கொடுத்த ஞானம்னு சொல்லுங்க. இது அவரே எனக்கு கொடுத்ததான ஒரு ஈவுன்னு சொல்றேன். இது என்னால வந்ததல்ல. சொப்பனத்து கர்த்தர் சொல்லுது, இது நான் அல்ல. யோசேப்பு சொல்லுகிறான், நான் அல்ல, நான் அல்ல. நீ சொப்பனத்துக்கு கர்த்தர் சொல்லுவாயாமே, நான் அல்ல, நான் அல்ல. கர்த்தரே பார்வோருக்கு மங்களகரமான உத்தரவை அருளுவாராக, நான் அல்ல, நான் அல்ல, கர்த்தர் செய்வார். தானியேலும் அதைத்தான் சொல்லுகிறார். நீ சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொல்ல உன்னால் கூடுமோ? அல்ல, கர்த்தர் தான் இதை செய்கிறவர். சொப்பனத்தை கர்த்தர் சொல்லுகிறது கர்த்தருக்குரியது, அது தேவனுக்குரியது. தேவ பிள்ளையே, உங்களை கர்த்தர் உயர்த்தி புகழ்ச்சியை கொண்டு வரும் பொழுது அதுக்கு காரணம் கர்த்தர்னு காட்டிடுங்க. அப்புறம் நீங்க கர்த்தர் உங்களை கொண்டு போறத பாருங்க, உங்களை இன்னும் மேன்மையாய் வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை கனம் பண்ணுகிறவர். இயேசு கிறிஸ்து ஜெபித்தார், பிதாவே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படி நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். அவரை மகிமைப்படுத்துவதற்காகத்தான் கர்த்தர் நம்மளை மகிமைப்படுத்துறார். அதை வச்சு இன்னும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, அவர் இன்னும் உங்களை மகிமைப்படுத்துகிறார். நம்மளும் கர்த்தரும் போட்டி போட்டுட்டு ஒருத்தர் ஒருத்தர் மகிமைப்படுத்திட்டே போக வேண்டியதுதான் வாழ்க்கையில். இதுதான் காரியம். நீங்க அவரை மகிமைப்படுத்துங்க, அவரு கூட மகிமைப்படுத்த, அப்புறம் அவரை மகிமைப்படுத்துங்க. இதேதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. அவர் நம்மளை நம்ம அவரை மகிமைப்படுத்திட்டே போக வேண்டியதுதான், இதுதான் வாழ்க்கை. எல்லாம் இதுல முடிஞ்சு போச்சு, இவ்வளவுதான் வாழ்க்கை. சோத்திரம். இதுல தீர்மானமா இருங்க, கர்த்தர் உங்களை பெரிய அளவு காத்திருவதிப்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த நாளிலும் கர்த்தர் எங்கள் பெயரை பெருமைப்படுத்துவதற்குரிய ரகசியத்தை அதன் காரியத்தை எங்களுக்கு நீங்க விளங்கப்படினதற்காய் ஸ்தோத்திரம். யாரை நீங்க கனம் பண்றீங்க, எதுக்கு கனம் பண்றீங்க என்கிறதை எங்களுக்கு காமிச்சீங்க அப்பா. இந்த விஷயத்துல நாங்கள் கவனமாயிருந்து ஒரு யோசிப்பை போல, ஒரு தானியவை போல அண்டவரே உம்மை கனப்படுத்தி நாங்கள் கனமடைய எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க எங்களை உயர்த்தணும்பா, நீங்க தான் எங்களை உயர்த்தணும், நீங்க தான் எங்களை கனப்படுத்தணும், நீங்க தான் எங்களுக்கு புகழ்ச்சி கொடுக்கணும். அதை கண்டிப்பா நீங்க செய்ய போறீங்க. சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தைகளை இப்பொழுது கேட்டவர்கள், இனி கேட்க போகிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த வார்த்தையை வைத்து கனப்படுத்த போகிறதற்காக சோத்துறோம். ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரே. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமென், ஆமென்.